கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20 நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் பிரன்னம் அவர்களால் ஜூன் மாதம் 28 1959 வருஷம் பிரன்னம் டேபர்நாக்கிள் ஜாபர்சன்வில் இந்தியானா அமெரிக்காவில் A deceived church by the world, ஒரு வஞ்சிக்கப்பட்ட சபை உலகத்தால் என்ற செய்தியை தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய குமாரனையும் எல்லா காரியங்களையும் கிறிஸ்துவுக்குள் இலவசமாய் கொடுத்தார். எங்களுக்காக கல்வாரியில் இயேசுவானவர் கொடுத்த அந்த மகத்தான பிரத்யேகமான பலியின் மூலமாக எங்களுக்கு அளிக்கப்பட்ட சாட்சியங்களுக்காக கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். நாங்கள் உம்மிடத்தில் தயை பெறவும் ஐக்கியம் கொள்ளவும் எங்களை திரும்பவுமாக ஒப்புரவாக்கினது. அதன் மூலமாக இந்த விதமாய் எழுதியிருக்கிறபடியினால் எங்களுக்கு ஒரு ஆறுதலை தந்தருளினீர். அதாவது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்பொழுது நாங்கள் இதற்காக நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். எங்களுக்குள் இருக்கின்ற யாவற்றோடும் நாங்கள் அதை நம்பும்படியாக எங்களுக்கு விசுவாசத்தை அருளுமாறு ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே, இந்த நாளின் எல்லா பாடுகளையும் இந்த ஜீவியத்தின் எல்லா அக்கறைகளையும் நாங்கள் ஒதுக்கி வைத்து காவலால் இருந்து போதகர் மட்டுமாக எங்கள் சிந்தையில் ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கி பரிசுத்த ஆவியானவர் பேச நாங்கள் பயபக்தியோடு கேட்டுக் கொண்டிருக்கும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறபடியாய் செய்து, நாங்கள் ஒன்றாய் கூடி வந்தது நிமித்தமாக உம்மை பற்றி அதிகமாய் அறியவும் நன்மையானதொரு காரியத்தை செய்து முடிக்கும்படியாய் செய்யும். ஏனென்றால் கர்த்தாவே, அதற்காகத்தான் இந்த உஷ்ணமான நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய ஜீவிக்கின்ற வார்த்தையின் மூலமாக பேசும் அந்த ஜீவிக்கின்ற வார்த்தையானது எங்களுக்குள் இருக்கவும் தங்கி தரிக்கும்படியாய் செய்யும். நாங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்றபடியாய் உருவாக்கப்படாமல் வேஷம் தெரியாமல் ஆனால் நம்முடைய ஆவி புதிதாகிறபடியினால் மறுரூபமாகி தேவகுமாரர்களாய் ஆகும்படியாய் செய்யும். அதாவது, நாங்கள் தேவகுமாரரும் குமாரத்திகளும் என்று அழைக்கப்படலாம் என்பதை நினைக்கும் போது எங்கள் இருதயம் நடுங்குகிறது. சந்தோஷம் எங்கள் ஆத்மாவை நிரப்புகிறது. அவருடைய இரண்டாவது வருகையின் விளிம்பில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லா தேசங்களும் ராஜ்யங்களும் எங்கள் பாதங்களின் கீழ் நடுங்குகின்றது. உலகத்தின் எல்லா காரியங்களும் மறைந்து கொண்டு போகிறது. ஆனால் இரண்டாவது ஒரு நாளில் அவர் வந்து என்றென்றைக்கும் அசையாததும் முடிவில்லாததுமான ஒரு ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு செல்வார் என்பதை அறிந்துள்ளோம். அந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் நாங்கள் என்று நிறுத்தி பார்ப்பதே, ஓ தேவனே, எங்கள் இருதயங்களையும் காதுகளையும் பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையாகிய தண்ணீரின் கழுவுதலினாலும் விருத்த சேதனம் பண்ணும். அவருடைய மகிமைக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக் கொள்கிறோம், ஆமேன். இந்த காலையில் நான் இந்த பொருளின் பேரில் பேசும்படி அணுகுகிறேன். ஏனென்றால் ஒரு சுகமளிக்கும் ஆராதனை இருக்கப் போவதென்றால் நான் இந்த வித்தியாசமான ஒரு பொருளின் பேரில் பேசப் போகிறேன். ஆனால் ஜெப அட்டைகள் 8:30 to 9:00 வரைக்கும் கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்துள்ளோம். சில நிமிஷங்களுக்கு முன்னர் வில்லிபிடத்திலிருந்து வந்து ஒருவர் கூட இல்லை என்பதனால் யாருக்கும் கொடுக்கவில்லை என்று சொன்னான். ஆகவே நான் இந்த பொருளின் பேரில் சபையின் திருத்தலுக்காக பேசலாம் என்றிருக்கிறேன். ஒரு வஞ்சிக்கப்பட்ட சபை உலகத்தினால் இந்த பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். இப்பொழுது நான் நியாயாதிபதிகளின் புத்தகம் 16:10 முதல் படிக்க விரும்புகிறேன். அப்பொழுது தலீலால் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போது உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேளைக்கும் அடங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல ஆவேன் என்றான். அப்பொழுது தலீலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். பின்பு தலீலால் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றால், அதற்கு அவன், நீ என் தலைமையின் 7 கடைகளையும் நெசவு நூல் பாவோட பின்னிவிட்டால் ஆகும் என்றான். அப்படியே அவள் செய்து அவனை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றான். அவன் நெத்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணியாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாய் இருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசிரேயனானவன், என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப்போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவரிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிவால் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னார். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளையும் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு. அப்பொழுது அவன், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரையை விட்டு எழுந்து எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாதிருந்தான். ஒரு சந்தர்ப்பத்திற்காக நான் வெளிப்படுத்தின விசேஷம் 2:21-23 முடிய நான் வாசிக்க விரும்புகிறேன். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றைய உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். வாசிக்கப்பட்ட அவருடைய வார்த்தையோடு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. சிம்சோன் சபையை போன்று ஒரு பெரிய காரியம் செய்ய சரியாக துவங்கினான். அவன் சரியான திக்கை நோக்கி துவங்கினான். அவன் துவங்கி ஒரு பெரிய பராக்கிரமசாலி என்று அழைக்கப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தைகளை காத்துக் கொள்வதிலும் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலும் அவன் அவருக்கு சேவை செய்கிறவனாய் துவங்கினான். அது பார்க்க போனால் சத்தேறக்குறைய சபையை போன்றே இருந்தது. உலக போக்கில் சொல்வோமானால் அவன் வலது காலை வைத்துத்தான் துவக்கினான். கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள துவங்கினான். சிம்சோன் கர்த்தரை பின்பற்றின மட்டில் கர்த்தர் சிம்சோனை உபயோகப்படுத்தினார். ஏனென்றால் தேவன் யாரை வேண்டுமானாலும் அவரை பின்பற்றி வரக்கூடிய எவனை வேண்டுமானாலும் தேவன் வைக்கலாம். ஏனென்றால் அது தேவனுடைய வேலையாயிருக்கிறது. ஆனால் நாம் வேறு பக்கமாக தேவனுடைய காரியங்களை விட்டு புறம்பே போவோமானால் அதன் பிறகு தேவனால் ஒருபோதும் நம்மை உபயோகிக்க முடியாது. நாம் தேவனுடைய கட்டளைகளில் உறுதியாக நடக்கும் போது, நாம் வேதாகமத்தின் பக்கங்களில் நின்று எழுதப்பட்ட வண்ணமாய் அவரை ஆராதிக்கும் போது, நாம் ஆவியோடும் வார்த்தையின் உண்மையோடும் அவரை ஆராதிக்கும் போது, அப்பொழுது எந்த தனிப்பட்ட நபரையும் தேவனால் உபயோகிக்க முடியும். ஆனால் வேறு எதையோ நோக்கி நாம் வேறு பக்கமாக திரும்ப கருதும் போது அப்பொழுது அந்த நபரை ஒருபோதும் உபயோகிக்க முடியாது. ஆகவே சிம்சோன் இன்றைக்கு உள்ள சபைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஆகிறான். சபையானது துவங்கின போது தேவனால் அந்த சபை எடுத்து உபயோகிக்க முடிந்தது. ஏனென்றால் சபையானது ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய நியமங்களின் பின்னாக சென்றது. அவருடைய நியாய தீர்ப்புகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியமங்களையும் கை கொண்டது. தேவன் சபையோடு கூட இருந்தார். ஆனால் சபையின் மத்தியில் அப்பேற்பட்டதான ஒரு பலவீனமான ஸ்தானம் இருப்பதாய் காணப்பட்டது. நினைவிருக்கட்டும், நாம் ஏதோ உல்லாச பிரயாணத்தில் இல்லை, ஆனால் நாம் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் ஆனபோது அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது. அவர்கள் கிறிஸ்தவர்களானபடியினாலே எல்லா காரியங்களும் சுலபமாய் அவர்களுக்கு வந்துவிடும் என்று அநேக ஜனங்கள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் சிந்தைக்கு கொண்டு போகாதீர்கள். ஏனென்றால் ஒரு போராட்டத்திற்கான நான் கிறிஸ்தவனாக வருகிறேன். விசுவாசத்திற்கான ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன். நான் போர்முனையில் வரிசைகளுக்குள் போகும்படியாக நான் ஒரு கிறிஸ்தவனாகிறேன். நாம் கிறிஸ்தவ போர் வீரர்களாய் இருக்கிறோம். நாம் பயிற்சிவிக்கப்பட்டு எதிராளியின் உபாய தந்திரங்கள் எல்லாம் அறிந்தவர்களாய் கொண்டு வரப்பட வேண்டும். எப்படி ஒரு அரணை உண்டாக்கிக் கொள்ளலாம், எப்படி போரில் போரிடலாம் என்று அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாய் மட்டுமே நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். நாம் யுத்தத்திற்கு போகும்போது வேறு ஏதோ தேசம் சொல்லுவதை அவர்களுடைய கருத்துக்களை நாம் எடுத்துக் கொள்ள முடியாது. நாம் நம்முடைய கருத்துக்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகின்ற வழியில் அவர் நமக்கு தரும் கருத்துக்களை எடுக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவ சேனையின் பிரதான தளபதியாய் அவர் இருக்கின்றபடியினால் சிம்சோன் நன்றாய் செய்தான். அவன் வழி விலகி அலையும் வரைக்கும், அவருடைய எல்லையை விட்டு வெளியே போகும் வரைக்கும் தான் அவன் ஒரு பராக்கிரமசாலியாயிருந்தான். சபையும் நன்றாய்த்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அவர்களுடைய எல்லையை விட்டு வெளியே போகும் வரைக்கும் எல்லாம் நன்றாய்தான் இருந்தார்கள். சிம்சோன் சரசமாட துவக்கினான். அவன் இஸ்ரவேல் பெண்களோடு சரசமாடவில்லை, அவன் பெலிஸ்திய பெண்களோடு சரசமாடினான். சபையானது செய்ததற்கு அது ஒத்ததாக இருக்கிறது. அது தன்னுடையவர்களை காதலிக்க துவங்கவில்லை. அது புறம்பேயுள்ள அவிசுவாசிகளுடைய போய் அவிசுவாசிகளோடு சரசமாடினது. அங்கேதான் நாம் நம்முடைய பெரிய மகத்தான தவறுகளில் ஒன்றை பண்ணினோம். அதாவது தவறான காரியங்களை சபையானது செய்ய துவங்கின போது அது சிம்சோனை போன்று தவறான கூட்டாளிகளை வைக்க ஆரம்பித்தது. சிம்சோன் அவன் தேவனுடைய பிள்ளைகளின் கூட்டத்தில் இருந்த மட்டில் அவன் சரியான காரியத்தை செய்தான். ஆனால் அவன் தவறான கூட்டத்தோடு சரசமாடின போது அப்பொழுதுதான் அவன் துன்பத்துக்குள்ளானான். இன்றைக்கு சபையோடு காரியம் அப்படித்தான் இருக்கின்றது. சபையானது பயபக்தியோடு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலின் பின்னே போன போது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களையும் சபையை பின்தொடர்ந்தது. ஆனால் அது தவறான கூட்டத்தாரோடு சேர்ந்த போது, அதாவது உலகத்தோடு கூடின போதோ, அது மிகவும் மோசமானதொரு காரியத்தை செய்தது. அது செய்த முதலாவது காரியம் தன்னை ஒரு அமைப்பாக ஆக்கிக் கொண்டது. விசுவாசிகளோடு ஐக்கியத்தை முறித்துக் கொண்டது. ஏனென்றால் தேசங்கள் ஒரு அமைப்பாய் ஆனது என்பதை கண்டபடியினாலே. ஆனால் இந்த மகத்தான சுவிசேஷமானது ஒரு தேசத்திற்கோ அல்லது ஒரு ஜனத்திற்கோ அர்ப்பணிக்கப்பட்டதில்லை. விரும்புகின்ற யாவருக்கும், எல்லா தேசங்களுக்கும், ஜாதிக்காரர்களுக்கும், பாஷைக்காரர்களுக்கும், ஜனங்களுக்கும் அது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு எல்லைக்கோட்டை வரைய வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் கருதவில்லை. ஆனால் மனிதனோ ஒப்பிட்டு பார்க்கவும், மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளவும், உலகம் செய்கின்றது போன்று செய்யவும், அவர்கள் செய்கின்ற காரியங்களை சொல்லவும், அவர்கள் போகின்றதான வழியில் தங்களுக்கு வெற்றியை தேடிக்கொள்ளுதல் போன்ற காரியங்களை செய்ய விரும்பினான். உலகம் செய்கின்ற பிரகாரமாக செய்து நமக்கு ஒருபோதும் வெற்றி உண்டாக போகிறதில்லை. நாம் தேவனுடைய நியமங்களை கடைபிடித்து அவருடைய வழியில் காரியங்களை செய்யும் போது மட்டுமே நமக்கு வெற்றி உண்டாகும். உலக பாணியில் நாம் போய்கொண்டு நாம் ஒருபோதும் வெற்றி எடுக்க முடியாது. டெலிவிஷன் மூலமாக ஒரு சிகரெட் கம்பெனியானது ஒரு பெரிய வெற்றியை எடுக்குமாயின், பீரும் விஸ்கி கும்பல்களும் டெலிவிஷன் மூலமாக ஒரு பெரிய வெற்றி எடுப்பார்களாயின், அதன் காரணமாக சபையானது டெலிவிஷன் மூலமாக வெற்றி எடுக்கும் என்பதற்கு அது ஒரு அடையாளம் இல்லை. சபையின் வெற்றியான சுவிசேஷத்தின் பிரசங்கத்திற்குள், தேவனுடைய வல்லமைக்குள், பரிசுத்த ஆவியின் வெளிப்படையான கிரியையில் இருக்கிறது. டெலிவிஷனானது சிகரெட் கம்பெனிகளுக்கும் மற்ற கம்பெனிகளுக்கும் வெற்றி கிடைக்க செய்தபடினாலே நமக்கும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த ஜனங்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க நமக்கு எந்தவித வேத வார்த்தைகளும் கிடையாது. நாம் அதை செய்து கொண்டிருக்கும் மட்டாய் நாம் பெருவாரியான கூட்டத்தை கூட்டலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்த காரியம் அதுவல்ல. நாம் மிகவும் பெயர் பெற்று எல்லாராலும் புகழப்பட்டு மகத்தான தாபனங்களாய் வியக்கத்தக்கதான சம்பவங்களை செய்கின்றதாய் இருப்பதினால் அது ஒரு பெரிய வெற்றி என்று நாம் நினைக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக பேசும்போது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாதங்களில் மறிக்கிறோம். இன்றைக்கு நாம் 1 கோடி பேர் பலமாய் நின்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து 10 பேர் பலமாய் அதைவிட அதிகம் செய்யலாம். நாம் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. முதலாவது காரியங்களில் ஒன்று என்னவென்றால் சபையானது தன்னை ஸ்தாபனமாக்கிக் கொண்டது. முதலாவது ஸ்தாபனம் கத்தோலிக்க சபையாய் இருக்கிறது. அடுத்த ஸ்தாபனம் லூத்தரன் சபை. கத்தோலிக்க சபையான தன்னை ஒரு ஸ்தாபனமாக்கிக் கொள்ள அது தன்னை ஸ்தாபித்துக் கொண்ட போது ஒரு நாளிலே அங்கே ஒரு பெரிய சத்தம், சிம்சோனே பெலிஸ்தியர்கள் உன்மேல் வந்து விட்டார்கள் என்று வந்தது. சிம்சோன் கத்தோலிக்க கட்டுகளை அறுத்துக் கொண்டு மார்ட்டின் லூத்தர் ஸ்தாபனத்தோடு வெளிவந்தான். அவர்கள் திரும்பவுமாக சபையை தெளிலால் செய்தது போன்று இன்னொரு கயிற்றினால் கட்டினார்கள். தேவனால் அழைக்கப்பட்ட, பரிசுத்த ஆவியினால் அழைக்கப்பட்ட மனிதர்களுக்கு பதிலாக ஒருவேளை அவர்களுக்கு ABC கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை அறிந்திருந்தார்கள். பின்னர் சபையானது அரசியல் கட்சிகளை போன்றதான அழகான பேச்சாளிகளை தனக்கு ஆக்கிக் கொண்டது. அவர்களுடைய பிரசங்கிமார்களுக்கு அவர்கள் டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். யாவரும் தெய்வீக பட்டம், டாக்டர் ஆப் டிவினிட்டி பெற்றுக் கொண்டார்கள். அது சபையை கட்டி போட்ட இன்னொரு கயிறாகும். ஜனங்கள் போய் அங்கே பயிலுகிறார்கள். ஒவ்வொரு வேத பள்ளியும் ஒரு மேலானவரை உண்டு பண்ணுகிறது. அதன் மூலமாக அவர்கள் எங்கள் போதகர் பட்டம் பெற்றவர் என்று பெருமை எடுத்துக் கொள்ள முடியும். அவர்கள் என்ன செய்தார்கள்? மற்றவனை காட்டிலும் அதிக ஞானமடையும்படி பிரயாசித்தார்கள். அது தேவனுடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை. உலக ஞானத்தை ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டு தேவனை ஒருபோதும் பிரியப்படுத்த தேவையே இல்லை. அது தேவனுடைய பார்வையிலே அருவறுப்பாயிருக்கிறது. உலக பிரகாரமான நோக்கங்களோடும் ஞானத்தோடும் நீ ஒருபோதும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஏனென்றால் அது தேவனுக்கு பகையாக இருக்கிறது என்று வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. அவனால் அதை செய்யவே முடியாது. எல்லா ஞானத்தையும் உடையவளாய் இருக்க ஒவ்வொருவரும் பிரயாசிக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் எந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று தெரியும். பரிசுத்த ஆவியினால் நிரூபிக்கப்பட்டு இருதயத்தின் ஆழத்திற்குள் சென்று பாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செய்திக்கு பதிலாக அது ஏதோ ஒரு அரசியல் பேச்சை போன்றுள்ளது. ஒரு அரசியல் பேச்சுக்கென்று அவர்கள் பயிற்சிவிக்கப்படுகிறார்கள். அது நமக்கு தேவையில்லை. சுவிசேஷமானது வெறும் வார்த்தையினால் நம்மிடத்துக்கு வரவில்லை. பரிசுத்தாவியின் வல்லமையோடும் கிரியைகளோடும் வந்தது என்று பவுல் கூறுகிறார். பரிசுத்தாவின் வல்லமையை நிரூபித்து காட்டுகின்றதாய்த்தான் அந்த சுவிசேஷம் வந்தது. ஆனால் இவர்கள் எல்லாரும் வேதமா பள்ளிக்கு போய் அவர்கள் பெரிய கல்வியை கற்கிறார்கள். அதாவது ஜனங்களுக்கு முன்பாக எப்படி நிற்க வேண்டும், அவர்களுக்கு முன்பாக தாங்கள் எப்படி காட்சியளிக்க வேண்டும் என்றும், எந்த விதமாக ஆணை அணிந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருபோதும் தவறான இலக்கணத்தை உபயோகிக்க கூடாது என்று கற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்பொழுது இதெல்லாம் ஒரு அரசியல் பேச்சிற்கு சரியானது. ஆனால் நாம் மனுஷன் வசீகரிக்கும் வார்த்தையின் பின்னாக போகவில்லை. நான் பிரசங்கிக்கின்ற சுவிசேஷமான இந்த விதமாய் வராமல் பரிசுத்த ஆவியின் புதுப்பிக்குதலினாலும் நிரூபிக்கும் வல்லமையினாலுமே வந்தது என்று பவுல் சொல்கிறான். உனக்குள்ள ஞானத்தினாலோ அல்லது மனித ஞானத்தில் உனக்குள்ள நம்பிக்கையினாலோ சரியான விதமான பேச்சிலேது வரவில்லை. ஆனால் அது பரிசுத்த ஆவியின் வல்லமையின் வெளிப்படுத்தலினாலே அது வந்தது. அதுதான் சுவிசேஷம். உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அவரை அறிந்து கொள்வது. ஒவ்வொருவரும் அடுத்தவனை காட்டிலும் தான் சற்று சாதுரியவான் என்று எண்ணிக்கொள்ள பிரயாசிக்கிறார்கள். அப்படியே ஒவ்வொரு ஸ்தாபனமும் எங்களிடம் அதிக சாமர்த்தியம் உள்ளவன் உண்டு என்று மெத்தடிஸ்டுகள் சொல்லுவார்கள். அப்படியே பாப்டிஸ்டுகளும் கிறிஸ்துவின் சபையாரும் மற்றவர்களும் நாங்கள் தான் சாமர்த்தியமானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சாதாரண மனிதன் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுமதியார்கள். ஆனால் அவர்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஓ தேவனே, இரக்கமாயிரும். அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களுக்கு உள்ளாக அவர்களுடைய சில போதகங்களை உள்ளேற்றி அதன் பின்னர் சபையில் அவர்களை அனுப்புகிறார்கள். தேவன் எவ்விதத்திலும் அவர்களை தொடப்போவதில்லை. பரிசுத்தாவியினால் தெரிந்திருக்கப்பட்ட யாராவது எனக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு ஸ்தாபனத்தாலோ அல்லது மனிதனையோ கொண்டு தெரிந்தெடுப்பது அல்ல, தேவன் அவனை எழுப்புகின்றார். எல்லாம் அறிவாற்றலை கொண்டு ஓ அவைகள் எல்லாவற்றின் குறித்து எங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களில் சிலருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்பதின் முதல் எழுத்தையே அறியாதவளாய் இருக்கிறார்கள். அவர்கள் அதை மறுதளிக்கிறார்கள். 10 வருடங்களுக்கு முன்னர் கலிபோர்னியாவில் ஒரு நாள் நான் படித்த ஒரு சிறு புத்தகம் நினைவுக்கு வருகிறது. ஒரு பழைய புத்தக கடையில் நான் அதை எடுத்தேன். அதன் ஆசிரியர் யார் என்று மறந்துவிட்டேன். 10 சென்ட் விலையுள்ளதுதான். ஆனால் வேடிக்கையாகவும் தந்திரமாயும் அது காணப்பட்டாலும் அதில் நல்ல கருத்து இருந்தது. ஆனால் அதில் ஏதோ ஒரு காரியம் இருந்தது. அது எனக்கு தேவனை போன்று காணப்பட்டது. சிறு கதைகளில் ஒன்றில் இந்த விதமாய் ஆரம்பித்தது. ஒரு நாள் காலையன்று ஒரு பெரிய கோழி குஞ்சு கூண்டில் ஒரு குறிப்பிட்ட சேவல் இருந்தது. அறிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு அதற்கு அறிவு இருக்கிறது என்று அது நினைத்துக் கொண்டது. ஆகவே அது பறந்து போய் ஒரு பெட்டியின் மேல் உட்கார்ந்து தன்னுடைய அழகினால் பெட்டியை 4-5 முறை கொத்தி தன் தலையை துலுக்கி கூவிற்று. அவிதமாக சேவல் கூறி கேட்டிராதபடி கூவிற்று. அவிதமாக மற்றவருடைய கவனத்தை தன் பக்கமாக இழுத்து, இக்கூண்டில் இருக்கும் மதிப்பிற்குரிய பெண்களே, ஆண்களே, இப்பொழுது உருவாக்கி தீட்டப்பட்டுள்ள ஒரு பெரிய கல்வி திட்டத்தை குறித்து இக்காலையில் உங்கள் யாவரோடு பேச வேண்டும் என்றிருக்கிறேன். தன்னுடைய மூக்கு கண்ணாடியை சரிபடுத்தியவாறு, நான் படித்துக் கொண்டிருந்ததினால் எனக்கு அதிக அறிவு தேவையாயிருந்தது. கோழி குஞ்சுகளாகிய நாம் அதிகமான ஞானத்தினால் நம்மை மேன்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். ஆகவே நாம் ஒரு குறிப்பிட்ட கூண்டிலோ அல்லது ஒரு பொந்திலோ தோண்டி பார்ப்போமானால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வைட்டமின்கள் கிடைக்கும் என்று என்னால் சொல்ல முடியும். அதனால் நாம் நன்றாக வளர்ந்து அழகான இறக்கைகளை நமக்கு உண்டாக்கும். ஓ, இன்னும் அநேக வித்தியாசமான வழிகளிலே நாம் எப்படி நம்மை மேன்மையாக்கிக் கொள்ளலாம் என்றெல்லாம் என்னால் சொல்ல முடியும் என்று சொன்னது. மற்ற இளம் பெட்டை கோழிகளெல்லாம் தங்களுடைய சிவந்த கொண்டைகளோடு கொக்கரித்துக் கொண்டு அவன் ஒரு அழகானவனாய் இருக்கிறான் இல்லையா என்றது. அவைகள் உண்மையாகவே அவனை பெருமையுடன் பார்த்து, ஓ, அவன் அவ்வளவு புத்திசாலியான சேவல் என்றது. இக்காரியம் இங்குள்ள வேதாகம பள்ளி போதகர்களைத்தான் எனக்கு நினைவுறுத்துகிறது. அவ்வளவு புத்தி சாதுரியமான மனிதன் மற்ற கோழி குஞ்சுகளோடு ஒட்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் யாவரும் அவன் பின்னே போக வேண்டியவராயிருக்கிறோம் என்றது. அந்த சிறு பையன் தன் பேச்சை முடிப்பதற்கு முன்னால் இன்னொரு கோழி குஞ்சு, அதற்கு அவ்வளவு பிரகாசமான அழகான இறக்கைகள் இல்லை. கோழி குஞ்சுகள் கூட்டத்திலிருந்து மற்றவர்கள் மத்தியிலிருந்து ஓடி வந்து, பையன்மார்களே, ஒரு நிமிடம், வானொலியிலிருந்து சமீபத்தில் வந்த செய்தியை கேட்டேன். கோழி குஞ்சுகள் 1 பவுண்டுக்கு 4% விலை ஏறி போயிற்று. ஆகவே நாம் யாவரும் கொல்லப்படுவதற்காக கொண்டு போகப்பட போகிறோம். உங்களுடைய அறிவு என்ன நன்மையை செய்ய போகிறது என்று சொன்னது. சகோதரனே, நம்மால் சேகரிக்கக்கூடிய எல்லா அறிவும் நமக்கு என்ன நன்மையை செய்ய போகிறது? நாம் 6 அடி உயரமான அழுக்காக இருக்கிறோம். நாம் யாவரும் அங்குலம் அங்குலமாயும் நிமிஷ நிமிஷமாயும் மறித்துக் கொண்டு போகிறோம்.
நம்முடைய அறிவு என்றால் ஒன்றுமே இல்லை. நாம் அவரை அறிய விரும்புகிறோம், ஆனால் அவர்கள் அதை செய்கிறார்கள். சமீபத்தில் நான் ஒரு மஞ்சள் நிற குருவியை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தேன். அறிந்து கொள்ள வேண்டியதான எல்லா ஞானத்தையும் தான் அடைந்து விட்டதாக அது நினைத்துக் கொண்டது. அது அவ்வளவை அறிந்து கொண்டு மற்ற குருவிகளிடம் மனித வர்க்கத்தை குறித்து சொல்லுமாம். ஆகவே அது தன் கூட்டின் உயரே பறந்து சென்று மனித வர்க்கத்தை குறித்தும் அவர்களை பற்றியதான எல்லாவற்றையும் எப்படி அறிந்து கொண்டது என்பதை பற்றியும் சொல்லுமாம். திடீரென்று பேரடியில் இருந்து ஒரு பேராசிரியர் வந்து உயர்தரமான சில வார்த்தைகளை அதனோடு பேசினார். அந்த சிறிய குருவி தன் கண்களை சிமிட்டி தலையை திருப்பிக் கொண்டது. இப்பொழுது அதற்கு கண்கள் இருந்தது, அதனால் பேராசிரியரை காண முடிந்தது. அதற்கு காதுகள் இருந்தபடினாலே அவர் சொன்னதை கேட்க முடிந்தது. ஆனால் அவர் என்ன சொன்னார் என்பதை உண்மையாகவே அதற்கு தெரியாது. ஏன், அதற்கு மஞ்சள் குருவி மூளை இருந்தது. அது வெறும் குருவி மூளைதான். அதற்கு இருந்ததெல்லாம் குருவி மூளைதான். அதற்கு மனித மூளை இல்லை. ஆகவே அதனால் மனிதனை போன்று சிந்திக்க முடியாது. அப்படியே மனிதனும் கூட தேவனை போன்று சிந்திக்கவே முடியாது. நீ மானிட வர்க்கம் உலக ஞானம் எல்லாம் சேர்ந்து வெறுமனே ஒரு குருவி மூளைக்கு மேலாக ஒன்றுமில்லை. நீ செய்வதெல்லாம் அதை கொண்டு உன்னை காயப்படுத்திக் கொள்கிறாய். உனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். ஜனங்கள் போய் ஸ்தாபனங்களை சேர்ந்து கொள்வதன் மூலமாக அல்லது புதுப்பிற்கு பதிலாக ஒரு கைக்குலுக்கில் வைத்துக் கொள்வதன் காரணம் என்னவென்றால் அவர்கள் புது பிறப்பை தவிர்க்க விட முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு புதிய பிறப்பு தேவையில்லை. அதை நாம் வேதத்திலிருந்து பேசுகிறோம் என்பதை அவர்கள் அறிந்துள்ளார்கள். ஆகவே அதற்கு பதிலாக எதையாவது வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பெண்டெகோஸ்ட் ஜனங்களும் அவ்வளவு மோசம். வேறு ஏதோ காரியத்தை அதற்கு பதிலாக முயற்சிக்கிறார்கள். அவர்கள் அதை வகுப்புகளில் படிக்க விரும்புகிறார்கள். அது அவ்வளவு ஒரு வகுப்பு பாடமாக இருந்தது. நாம் கைகளை குலுக்கவோம், சபையை சேர்ந்து கொள்வோம், தெளிக்கவோ அல்லது ஞானஸ்தானமோ அல்லது ஏதோ காரியத்தை செய்வோம். அவர்கள் புதுப்பிறப்பை குறித்து பயப்படுகிறார்கள். இரண்டாம் ஜெபக்கூடாரம் அதை குறித்து பயப்படுகிறது என்று சில சமயங்களில் நான் நம்புகிறேன். இப்பொழுது ஒரு பிறப்பு அது எங்கே எப்படி என்பது ஒரு காரியம் அல்ல. பிறப்பு என்றாலே ஒரு ஆலங்கோலம் என்று நாம் யாவரும் அறிவோம். ஒரு குழந்தையானது ஒரு தவிட்டு குவியலின் மேல் பிறந்தாலும், ஒரு கடினமான தரையின் மீது பிறந்தாலும், பிங்க் கலர் ஆஸ்பத்திரி அறையிலிருந்து பிறந்தாலும், எப்படி இருந்தாலும் ஒரு அலங்கோலம் தான். ஒரு கண்டு குட்டி பிறந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு அலங்கோலம் தான். ஒரு புதிய பிறப்பும் அலங்கோலத்தை காட்டிலும் ஒன்றும் குறையாது. ஆனால் ஜனங்களோ அவ்வளவு விரைப்பாய் இருக்கிறார்கள். எங்கே கை கொலுக்குகிறார்களோ அங்கே போவோம் என்கிறார்கள். எங்கே சத்தம் போட்டு கூக்குரல் எழுகிறார்களோ, பீடத்தில் அடித்துக் கொண்டு அக்குரல் எழுப்புகிறார்களோ, அப்படி இல்லாத இடமாய் போகலாம் என்கிறார்கள். நீ அதிக மனிதன்மையாய் இருக்க விரும்புகிறாய். நமக்கு தேவையாய் உள்ளதெல்லாம் பிறப்பு. மாறித்து ஜீவனை கொண்டு வருதலே வேண்டும். ஒரு பழைய உருளை கிழங்கு வித்தானது. நீங்கள் அந்த உருளை கிழங்கு வித்தை எடுத்து பூமியில் போடுங்கள். உனக்கு புதிய உருளை கிழங்குகள் வரும் வரைக்கும் அந்த பழைய உருளைக்கிழங்கு அங்கேதான் அழுக வேண்டியுள்ளது. ஒரு சோளமாக தான் அழுகி போகாமல் புதிய ஜீவனை பெருப்பிக்க முடியாது. ஒரு மனிதரோ மனுஷியோ தன்னுடைய ஞானம் அறிவு தான் என்கிற எண்ணம் முதலானவைகள் எல்லாம் அழுகி மறித்தால் தான் புதிய பிறப்பை பெற முடியும். பீடத்தண்டை மறித்து கூச்சலிட்டு எல்லாம் ஒரு அலங்கோலமாகி உன்னுடைய வீராப்பி தளிந்து போன பிறகு நீ தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறக்கிறாய். நீ வீரென்று கத்துவாயோ, அந்நிய பாஷைகளில் பேசுவாயோ, மேலும் கீழுமாய் குதிப்பாயோ, ஒரு கோழி குஞ்சை போன்று தலையை தூக்கி கொண்டு செட்டைகளை அடிப்பாயோ, எனக்கு அக்கறை இல்லை. நீ புதிய ஜீவனை கொண்டு வருகின்றாய். ஆனால் அதற்கு பதிலாக ஏதோ காரியத்தை வைத்துக் கொண்டோம். ஏனென்றால் நமக்கு நவநாகரீகமான வழி தேவையாய் இருக்கிறது. நிச்சயமாக அன்றொரு நாள் வெள்ளிக்கிழமை நானும் என் மனைவியுமாய் கடைக்கு போயிருந்தோம். இதையே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆனால் நாங்கள் தெருவழியாய் போய்கொண்டிருந்த போது நான் என் தலையை இப்பக்கமாக அப்பக்கமாக திருப்பிக் கொண்டே போனேன். நிர்வாண ஸ்திரீகள், நான் பார்வையற்றவனாய் இருந்தபோது தேவன் என்னை சுகப்படுத்துவாரானால் நான் சரியான காரியங்களையே பார்ப்பேன் என்று வாக்கு பண்ணியிருந்தேன். என்னுடைய காரில் ஒரு சிறிய சிறுவை தொங்கிக் கொண்டே இருக்கும். நான் அவிதமாய் எதையாவது பார்த்து விடுவேனே, ஆனால் நான் இந்த சிறுவையை பார்ப்பேன். ஓ தேவனே, அதுதான் என் தஞ்சம் என்று சிலுவையை பார்த்துக் கொண்டே சொல்லுவேன். நான் அந்த பெண்களை பார்த்து விட்டேன். மேடா, என்னிடம் இன்றைக்கு ஆடை அணிந்தவளாய் ஒரு பெண்ணை கூட நான் பார்க்கவில்லையே என்றார். அவள் பில், அங்கு இருக்கின்ற அந்த பெண்ணை பார், அவளுடைய உடலின் மேல் மேல்புறத்தில் ஒரு சில பட்டை தானே இருக்கிறது. அது தவறென்று அவர்களுக்கு தெரியாதா என்று நீர் எனக்கு சொல்கிறீரா என்றார். அவள் அது சரியில்லை என்று அறியாதிருப்பாளையானால் அப்பொழுது அவள் சுவாதீன புத்தியில் இல்லை என்பதாகும் என்றேன். நான் அன்பே ஒரு நிமிடம், அவள் ஒரு அமெரிக்கன் என்றேன். அவள் அமெரிக்கர்கள் செய்கிறது போன்று செய்கிறாள். அன்பே, சில காலத்திற்கு முன்பாக நான் பின்லாந்தில் இருந்தேன். என்னை அங்கே உட்கார சொல்லியிருந்த டாக்டர் மேனினேன் அவர்களை வினவிக் கொண்டிருந்தேன். நாங்கள் அங்கே ஆரோக்கிய குளியலுக்காக சன்னா என்று அழைப்பார்கள், அதற்கு போய்க் கொண்டிருந்தோம். உன்னை அங்கே கொண்டு போய் சூடான நீரை உன் மீது ஊற்றுவார்கள். அல்லது சூடான கற்களின் மீது தண்ணீரை விடுவார்கள். அப்பொழுது உனக்கு வியர்த்து கொட்டும். பின்னர் உன்னை குளிர்ந்த தண்ணீருக்குள் குதிக்கும்படி சொல்லுவார்கள். பின்னர் எலும்பி வந்து உன்னை ஒரு அறைக்குள் கொண்டு போவார்கள். அங்கே அறைக்குள் பெண் நர்சுகள் உன்னை நன்றாக தேய்த்து விட்டு அந்த நேரம் அந்த ஆண்கள் நிர்வாணமாயிருப்பார்கள். நான் போக மாட்டேன் என்று சொன்னேன். டாக்டர் மேனியன், அது தவறு என்று நான் சொன்னேன். அப்படியானால் சரி, போதுகிற பெண்ணாம், அது தவறுதான் என்றார் அவர். அப்படியானால் உங்களுடைய அமெரிக்க டாக்டர்கள் ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி மேஜின் மேல் கடத்தி அவளுடைய பெண்பால் அங்கங்களை ஒவ்வொன்றையும் பரிசோதிக்கிறார்களே, அதை குறித்து என்ன? ஆஸ்பத்திரியில் இருக்கும் உங்களை நர்சுகளை குறித்து என்ன என்று கேட்டார். நான் சகோதரன் மேனியன், என்னை மன்னிக்க வேண்டும், நீர் சொல்வதெல்லாம் சரிதான் என்றேன். அது என்ன? அதுதான் வழக்கம். நான் பாரிஸில் இருந்தபோது என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை. ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்தில் சிறுநீர் கழிக்கிறார்கள். என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சிறுநீர் கழிக்கும் இடம் தெருக்கோடியில் இரண்டு பாலாருக்கும் ஆண் பெண் இருவருக்கும் ஒன்றாயிருந்தது. என்னால் நம்பவே முடியவில்லை. பெண்கள் கடற்கரைக்கு நீந்தி குளிக்க போகும்போது, ஒரு பையனும் பெண்ணும் காதலர்கள் குளிக்க போகும்போது அங்கே விடுத்துக் கொள்ளும் அறைகள் கிடையாது. அவர்கள் தங்கள் கடைசி ஆடை வரை கலைந்து போட்டு திரும்பிக் கொண்டு ஒரு பட்டையை எடுத்து போட்டுக் கொண்டு குளிக்க போய்விடுவார்கள். ஆனால் அப்படிதான் உள்ளது. அவர்கள் அதற்கு எந்த கவனமும் செலுத்துவது கிடையாது. அது பிரான்ஸ் தேசத்தின் வழக்கம். ஆப்பிரிக்காவில் ஆண்களும் பெண்களும் வாலிபமாக உள்ளவர்களும் வயதானவர்களும் ஆடைகளே இல்லாமல் விசாலமான புன்வழி நடந்து கொண்டு போவார்கள். மலஜலாதி அறை அல்லது அது போன்ற காரியங்களே அறியாதவர்கள் அல்லது மற்றவர்கள் கண்களுக்கு மறைவாய் போனதே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு வித்தியாசம் அறியாதவர்கள், அவர்களுக்கு வித்தியாசமே தெரியாது. ஆனால் அது தேசங்களின் வழக்கமாயிருக்கிறது. ஆனால் நான் சொன்னேன், அன்பே, நாம் வித்தியாசமானவர்கள், நாம் வித்தியாசமான தேசத்திலிருந்து வந்தவர்கள். நாம் இங்கே அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். அதனால் தான் நமக்கு காரியங்கள் அவ்வளவு தவறாயிருக்கிறது. அப்படி சொல்லிக் கொள்கிறவர்கள், உரிமை பாராட்டுகிறவர்கள், அவர்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொண்டு வரப்போகின்றதான ஒரு பட்டணத்தை நாடி போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இத்தாலியாவிலோ பிரான்சிலோ அல்லது ஆப்பிரிக்காவிலோ ஒரு ஆணோ பெண்ணோ பரிசுத்த ஆவியினால் பிறந்திருப்பார்களையானால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆடைகளை அவர்கள் உடுத்த மாட்டார்கள். அந்த விதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வேறு நாட்டத்தவர்கள். அதனை ஆளுபவரும் உண்டு பண்ணினவரும் தேவன்தான். நான் பரலோகத்திலிருந்து வந்தவர்கள். உனக்குள்ளாக இருக்கின்ற ஆவிதான் உன் ஜீவியத்தை ஊந்தி நடத்துகின்றது. நீ ஒரு அமெரிக்கனானால் ஒரு அமெரிக்கன் செய்வதை போன்று செய்வாய். நீ பிரெஞ்சுக்காரனாக இருந்தால் ஒரு பிரெஞ்சுக்காரனை போன்று செய்து கொண்டே அடுத்தவன் மேல் குற்றம் பிடிப்பாய். ஆனால் நீ தேவனுடையவனாய் இருப்பாயானால் பரலோகத்தில் செய்வது போன்று செய்வாய். ஏனென்றால் உன்னுடைய ஆவி மேலே இருந்து வருகிறது, அது உன்னை நடத்துகிறது. ஏதோ ஒரு சிறு காரியத்தை ஒருவேளை நீ பார்க்கலாம். இந்த புதிய பட்டணத்தை தேடி போனவர்கள் வித்தியாசமாக நடந்து கொண்டார்கள் என்று வேத வாக்கியில் பார்க்கிறோம். அவர்கள் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் காயினின் பக்கத்தில் பார்ப்போமானால் அவன் தப்பி ஓடுகிறவர்களும் துரோகிகளுமாயிருந்தார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களோ பிரயாணிகளும் அந்நியர்களுமாயிருக்கிறார்கள். தப்பி ஓடுகிறவனுக்கு வீடு கிடையாது. ஒரு துரோகி ஒரு பயங்கரமானவனுமாயிருக்கிறான். ஆனால் ஒரு பிரயாணியோ உண்மையான ஒரு தேசத்திலிருந்து வந்தவனும் இன்னொரு தேசத்திற்கு போகிறவனுமாயிருக்கிறான். தன் வீட்டிற்கு போகும் மார்க்கத்தில் முயற்சிக்கிறவனுமாயிருக்கிறான். தான் இன்னொரு தேசத்திலிருந்து வந்தவன் என்பதையும் தனக்கு ஏதோ இருக்கிறது என்பதையும் அவனுடைய ஜீவியத்தின் மூலமாய் சொல்லுகிறவனாயிருக்கிறான். அங்கேதான் இருக்கிறது காரணம். ஆனால் அப்படி இருப்பினும் அப்படி செய்கின்ற ஜனங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை அணிந்து கொள்ளுகிறவர்கள். நான் உனக்கு சொல்லுகிறேன், தென்னாப்பிரிக்காவில் நான் சீர்படாத அஞ்ஞானிகள், நிர்வாணிகள், கம்பள ஜாதியார்கள் 30,000 பேர் நான் கண்டேன். 15-18 வயதுள்ள ஆண்களும் பெண்களும் ஒரு துண்டு துணி அவர்கள் மேல் இல்லை. முகங்களில் களிமண்ணை பூசிக்கொண்டு வர்ணம் தீட்டிக்கொண்டு மூக்கினூடாக எலும்பை சுருகிக் கொண்டு காதுகளில் மரத்துண்டுகள் தொங்கிக் கொண்டு அவர்களுடைய தலைமயிரில் மனித எலும்போ அல்லது எண்ணெய் எலும்போ ஊடாக பின்னப்பட்டதாய் மிருகங்களின் பற்கள் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்க நிர்மாணமாக அப்படியே வெளி உலகத்திற்கு வந்து அதை அறியாதவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது முகங்குப்புற விடுந்து பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் எழும்பி நின்று தங்கள் கைகளால் அவர்களுடைய மடியை மூடி நிர்வாணத்தை மறைத்துக் கொண்டு போய் மேலாக போட்டுக் கொள்ள துணிகளை தேடினார்கள். அவர்கள் இந்த உலகத்திற்கு அந்நியர்களும் பரதேசிகளும் ஆனார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அதை விட்டு தூரமாயிருந்தார்கள். ஆமையா? ஓ ஆம். இந்த ஜனங்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் சபைகளைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் விலகி போய் நாங்கள் மெத்தடிஸ்டுகள், நாங்கள் பாப்டிஸ்டுகள், நாங்கள் பெந்தேகோஸ்டுகள், நாங்கள் ஏழாம் நாள் காரர்கள், நாங்கள் இது நாங்கள் அது என்று சொல்கிறார்கள். அதற்கு அதனோடு செய்யத்தக்கதாக ஒரு காரியமும் இல்லை. உன்னுடைய ஆவி உனக்குள்ளாக இருக்கின்ற ஜீவன் உன்னை ஊந்தி நீ என்ன என்று சொல்ல வைக்கிறது. அவர்களுடைய கனிகளால் அவர்களை நீங்கள் அறிவீர்கள் என்று இயேசு சொன்னார். சபையானது முதலில் இஸ்ரவேலில் இருந்தது போன்றானது. அஞ்ஞான தேசங்கள் யாவும் ராஜாவுடையதா இருக்கின்றதை அவர்கள் கண்டார்கள். தேவன் இவர்கள் ராஜாவா இருந்தார். அஞ்ஞான தேசங்களுக்கு ராஜா இருக்கின்றதை இவர்கள் கண்டு இவர்களும் அவர்களை போன்றே இருக்க விரும்பி தங்களுக்கு என்று ஒரு ராஜாவை வாங்கிக் கொண்டார்கள். அப்படி அவர்கள் செய்த போது அவர்கள் தொல்லைக்குள்ளானார்கள். படிப்படியாக அது உள்ளே வர ஆரம்பித்தது. படிப்படியாக உலகமானது அவர்களுக்குள் நுழைந்தது. முடிவில் அது ஆகாபில் மூச்சிற்று. ஒரு ராஜா அதற்கு கொஞ்சம் நெருக்கமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நெருக்கம் முடிவில் அவர்களுக்குள் இருந்த ஜீவனை நசுக்கி வெளியே எடுத்து விட்டது. இப்படியாக அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையான ராஜா வந்தபோதோ அவரை அவர்களுக்கு தெரியவில்லை. அதே காரியத்தை தான் இன்றைக்கு சபையானது செய்தது. அது சுவிகாரம் எடுத்துக் கொண்டது. இங்கேதான் காரியம். அரசியலும் கல்வியையும் பழக்கத்திற்கு எடுத்துக்கொண்டது. ஸ்தாபனங்கள், சமுதாயங்கள், பெரிய சபைகள், உயர்ந்தவை, போதகர்களை தனிப்படுத்துவது, இவைகளை பழக்கமாக்கிக் கொண்டது. உண்மையான ராஜா வந்தபோதோ அவர்களுக்கு அவரை தெரியவில்லை. அவர்களுடைய ராஜாவாகி அந்த பரிசுத்த ஆவியானவரையே அவர்கள் சிலுவையில் அறைகிறார்கள். அவரை அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அவரை பார்த்து நகைத்து அவரை பரிகாசு செய்தனர். யூதர்கள் அவருடைய மேசியாவுக்கு செய்தது போன்றே சபையும் அவருடைய மேசியாவுக்கு அதே விதமாக செய்கிறது. அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய உட்பார்வை இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் கண்களாலே காண்கிறதாலே திருப்தியடைந்தவர்களாகி அவர்கள் காண்கின்றதான பெரிய கட்டிடங்களையும் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதுமானார்கள். நாம் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்படியா எச்சரிக்கப்படவில்லை, நம்மை நாம் தாழ்த்தும்படியா எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் பெருவாயானது ஒன்று உண்டு. இன்றைக்கு சுவிசேஷங்கள் சுகமளிக்கும் காரியங்களிலே அவ்வளவு பெரிய போட்டி உண்டாக்கி இருக்கிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான், கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவாராக, எனக்கு இத்தனை ஆயிரம் பேர்கள் இருக்கிறார்கள், உனக்கு இருப்பதை காட்டிலும் எனக்கு பெரிய கூட்டம் இருக்கிறது என்று. அது என்ன வித்தியாசத்தை உண்டாக்கப் போகிறது? நம்மிடத்தில் ஒன்றோ அல்லது ஒரு லட்சியமோ அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணும்? தேவனுக்கு உண்மையுள்ளாய் நாம் இருக்கிறோமா? நாம் அவருடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளாய் இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரின் பரிசோதனையின் கீழ் நாம் இருக்கிறோமா? அது உண்மைதானா? அதுதான் முக்கியமான காரியம். ஆனால் நாம் வேதத்தின் பேரில் விட்டுக் கொடுக்கிறோம். பெண்டேகோஸ்து ஜனங்கள் அதிகமான பேர்கள் வேதாகமத்தின் அடிப்படை போதகங்களில் விட்டுக் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய உணர்வுகளை நான் வருத்தப்படுத்த விரும்பவில்லை. நான் என் சொந்த சபையில் இப்பொழுது இருக்கிறேன். நான் தானே சுவிசேஷத்தை இங்கே பிரசங்கிக்கிறபடினாலே நான் உணர்கின்ற விதமா என் சபையில் பேசுகிறேன். வேதத்தில் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் என்ற ஒன்று இல்லை என்று ஆயிரம் ஆயிரமான பெந்தேகோஸ்தே போதகர்களுக்கு தெரியும். நான் பெரிய பேராயரோ அல்லது யாரிடத்தும் சவாலிடுகிறேன், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எங்கே கொடுத்தார்கள் என்று வேதத்திலிருந்து எனக்கு காட்டுங்கள். ஆனால் அவர்கள் விட்டுக் கொடுத்தார்கள். ஏனென்றால் ஸ்தாபனங்கள் அவ்வாறு செய்தது. புதிய ஏற்பாட்டில் ஒரு நபர் கூட அப்படி கொடுக்கப்படவில்லை. அதன் பின்னர் 300 வருஷங்களுக்கு அமிதமாக கொடுத்ததாக சரித்திரத்தில் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அது என்ன ஸ்தாபனம்? அதுதான் அதை செய்தது, விட்டுக் கொடுத்தல். இன்றைக்கு வீதிகளில் சுவிசேஷ வேலை செய்கின்ற யாவரையும் வேண்டாம் என்று அழைத்துக் கொண்டார்கள். சபைகளிலிருந்து டாமினியன்கள் யாவற்றையும் வேண்டாம் என்று எடுத்து விட்டார்கள். சபையிலிருந்து எல்லா மகிமையும் எடுத்து விட்டார்கள். நேரபாடசாலை பிரசங்கம் தூங்கி வருகின்ற பிரசங்கத்தை வைத்துக் கொண்டு சமுதாயத்தில் எல்லாம் மெருகேற்றப்பட்டு பெண்கள் அரை காட்சியத்தை அணிந்து கொண்டு உடலோடு ஒட்டி கொண்டிருக்கத்தக்கதான அடைகள், ஆண்கள் புகைப்பிடித்துக் கொண்டும் சூதாடிக்கொண்டும் அசுத்தமான கேலியாக சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள். அது கர்த்தருடைய பார்வையிலே அவலட்சணமாய் இருக்கிறது. இது மிகவும் கருடுமுருடாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் யாராவது எதையாவது சொல்ல வேண்டிய நேரமாய் இது இருக்கிறது. விட்டுக் கொடுக்கிறது, அனுமதிக்கின்றது, உலகத்தை போன்று நடிப்பது. தேவனை தவிர ஒருவரும் இல்லாமல் நான் தனித்து நிற்க வேண்டியவனானாலும் எனக்கு கவலை இல்லை. நான் தேவனுடைய வேதத்தின் சத்தியத்தை பிரசங்கித்து அதற்காக நிற்பேன். நான் மறிக்க வேண்டுமானால் நான் சத்தியத்திற்காக நிற்பேன். நிச்சயமாக நமக்கு சத்தியம் தேவை. நான் அளவிட்டு பார்ப்பேன், சபையின்படியாய் அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படியாய் பார்ப்பேன். நான் அளவிட்டு பார்க்க விரும்புகிறேன். ஆனால் தெளிலால் உங்களுக்கு தெரியுமா, சிம்சோனிடம் வல்லமை உண்டு என்று அவள் அறிந்திருந்தாள். அந்த வல்லமை எதில் அடங்கி இருக்கிறது என்று அவளுக்கு தெரியாது. அந்த வல்லமை என்னவென்று அவளால் சொல்ல முடியவில்லை. ஆனால் சிம்சோனோ ஏதோ பெரிய வல்லமையினால் தரிப்பிக்கப்பட்டிருந்தான். அவள் அதை கண்டறிய வேண்டும் என்று விரும்பினாள். தெலிலால் தன் அழகை கொண்டு அவன் நெஞ்சை கவரும் வண்ணமாய் குலாவின போது மிகவும் உணர்ச்சி வசம் ஊட்டும் விதமாய் ஆடை அணிந்திருந்தாள். அவன் முன்னாக நடந்து இந்நாட்களில் வாலிப பெண்களை போன்று இப்படியும் அப்படியுமாய் நடந்தாள். ஏதோ ஒரு ஆடைகளை களையும் நடனம் போன்று சிம்சோனை தன் வசமாக்கும்படி மயக்கினாள். அதே விதமான காரியத்தை தான் உலகமானது இன்று சபைக்கு செய்தது. இப்பொழுது எங்கே அவனுடைய பெரிய வல்லமை? சரி, நாம் ஸ்தாபிப்போமானால் அது வல்லமையை உடைத்து போடும். கத்தோலிக்க சபை அதைத்தான் செய்தது. ஆனால் பெரிய திருவுண்மையில் வருகிறார்கள். சிம்சோனே ஒரு லூதர் வெளிவந்தான். பின்னர் அவர்கள் மறுபடியும் ஸ்தாபித்துக் கொண்டார்கள். நீங்கள் என்னை இன்னொரு கயிற்றினால் கட்டுவீர்களானால் அது என்னை கட்டி போடும். ஆகவே அவர்கள் செய்தார்கள். வெளிச்சீரின் மேல் வருகிறார்கள். சிம்சோனே, என்ன சம்பவித்தது? வெஸ்லி வெளியே வந்து கயிறு அறுத்தான். இவ்வளவு காலமாக நீ என்னை வஞ்சித்துக் கொண்டு வந்தாய். உன்னை நான் நேசிக்கிறேன் என்று நீ சிம்சோனை அறியாயோ? சரி, உன் இருதயத்தில் இருக்கும் உண்மையை எனக்கு சொல்லு. சரி, என்னை இன்னொரு கயிற்றினால் நீ கட்டு. சரி, இப்பொழுது நாங்கள் அதை செய்வோம். அது என்ன? அதுதான் ஸ்தாபன கயிறு. என்னை சாதீனமாய் விட்டுவிடுங்கள். எனக்கு எந்த ஒரு ஸ்தாபனமும் கிடையாது. அப்படியானால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நானே உடைக்க வேண்டி வரும். ஆக பெந்தெகோஸ்துக்கு வெளிவந்தனர். உன்னுடைய வல்லமை எங்கே? பெலிஸ்தீர்கள் உண்மையில் இருக்கிறார்கள். அவன் மறுபடியுமாய் கயிறுகளை அறுத்தான். ஆனால் இப்பொழுது என்ன சம்பவித்தது? அதற்கு பெந்தெகோஸ்துகள் கிடைத்துள்ளனர். பெரிய மனிதர்கள், பெரிய பட்டதாரிகள் அவர்களுக்கு போதர்களாய் இருக்கிறார்கள். மெத்தடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள் அல்லது பாக்கியுள்ளவர்களில் யாருக்காவது உள்ள அவ்வளவு கல்வியும் சடங்குகளையும் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு சபைக்குள் போய் பாருங்கள். ஒரு ஆமினையும் உங்களால் கேட்க முடியாது. வடதுருவத்தில் இருக்கிற ஒரு கூட்ட எக்ஸிமோக்களை போன்றே அவ்வளவு குளிர்ந்து போய் இருக்கிறார்கள். குளிர்ந்து போய் அச்சுறுத்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இப்பொழுதோ பெலிஸ்தீர் உண்மையில் வந்து விட்டார்கள். சிம்சோனே, பெலிஸ்தீர் உண்மையில் வந்து விட்டார்கள். அமெரிக்காவே, அந்த ஆவியின் ஒருமைப்பாடு எங்கே? பெந்தெகோஸ்தின் ஒருமைப்பாடு எங்கே? அசம்பிளிஸ் ஆப் காட், யுனைடெட் பெண்டிகாஸ்ட், சர்ச் ஆப் காட், இவைகள் அவைகள், ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமான இசைங்கள். இவர்கள் இதனோடும் அவர்கள் அதனோடும் அவ்வளவாய் நமக்கு வேறுபாடு கொண்டவர்களாய் ஒரு பட்டணத்திற்குள் போய் எழுப்புதல் கூட்டம் பேசும்படி கூட்டினால் அதை ஒரு சாரார் பொறுப்பேற்பார்களே, ஆனால் மற்றவர்கள் அதில் கலந்து கொள்ள மாட்டார்கள். அமெரிக்காவே, கம்யூனிஸ்டுகள் உண்மையில் வந்து விட்டார்கள். நம்முடைய வல்லமை எங்கே? நம்முடைய மகிமை எங்கே? அது எங்கே இருக்கிறது? ஏனென்றால் நாம் தேவனுடைய வல்லமைக்கு பதிலாக மனுஷனுடைய ஞானத்தின் பின்னே போடும். ஏன் அவர்கள் நம்முடைய பொருள்களையும் காரியங்களையும் அவ்வளவு விரைத்து வணங்கா கழுத்துள்ளதாக ஆக்கி நாமும் அவ்வளவு வணங்கா கழுத்துள்ளதாய் விரைத்து போய் நம்மையும் தாமதமாக்கி போடும் அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள். இனி வருவதும் சபையிலே ஒரு சத்தம் கூட எழும்பாத அளவிற்கு ஜனங்களாகிவிட்டார்கள். ஒருவரும் அழுவதை நீங்கள் கேட்பதே கிடையாது. துக்கம் கொண்டார்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பிரெஞ்சு அடித்தளத்தில் போடப்பட்டிருக்கிறது. இனி சபையில் மகிமையே கிடையாது. நாம் செய்வதெல்லாம் விரைத்து உட்கார்ந்து கொண்டு வணங்க முடியாதவளா இருப்பதுதான். நாம் சாதீனரா இல்லை, நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். பிசாசானவன் அவருடைய நவீன பேய்களோடு ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையை கட்டி போட்டிருக்கிறான். அது உண்மைதான். இனி சபைகளிலே வல்லமை இல்லை, கிடையாது. இனிமேல் சாதீனமே கிடையாது. ஜனங்கள் அந்த அளவுக்கு வணங்கா கழுத்துள்ளதாய் விரைத்து போயிருக்கிறார்கள். ஏன்? பெண்ணிகோ ஜனங்கள் மத்தியிலே தேவன் வந்து அவர்தான் தேவன் என்றும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையான அடையாளங்களினாலும் நிரூபித்தாலும் அது அவர்களை அச்சிக்க கூட முடிகிறதில்லை. மகிமை ஏன்? அது ஒரு அவமானம். நான் தேசத்தினுடாக நடந்து போகிறேன், தேவன் செய்ய செய்கிறார், அடையாளங்கள் நடப்பிக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு, சரி அதெல்லாம் சரிதான் என்று யூகிக்கிறேன், ஓ அதை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும் என்கிறார்கள். அது அவர்களை அசைக்கிறதில்லை. ஏன்? அவர்கள் தெரியலாளாகிய உலகத்தோடு கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கால்கள் விலங்கிடப்பட்டுள்ளது. இப்பொழுது அவர்கள் இன்னமும் அதிகமாய் ஒரு கூட்டுறவுக்குள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். சிம்சோனே, பெலிஸ்தீர் உண்மையில் வந்து விட்டார்கள். அதை குறித்து நீ என்ன செய்ய போகின்றாய்? ஓ, எங்களுடைய பெரிய ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக எப்பொழுது இருந்ததை காட்டிலும் இப்பொழுது எங்களுக்கு அதிக அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆவி எங்கே இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? அதைதான் பிசாசு செய்தது. இன்னமும் சபையை என்னிடம் வாருங்கள், நீங்கள் மட்டும் வெறுமனே இந்த காரியத்தை செய்வீர்களானால் நான் உங்களுக்கு பெரிய ஜபக்கூடாரத்தை இங்கே தருவேன் என்று கவசித்துக் கொண்டிருக்கிறது. உங்களிடத்தில் இருக்கின்ற அந்த மத வைராக்கியமான அவனை, அந்த போதகனை தூக்கி எரிந்து புத்தி சாதுரியம் உள்ள தெய்வீக துறையில் பட்டம் பெற்ற ஒருவனை கொண்டு வருவீர்களானால் நான் ஒரு முதல்தரமான பெரிய சபையை கட்டிக்கொண்டு மற்றவர்களை போன்று நாம் இருப்போம். உனக்கு அவமானம். இதை காட்டிலும் பீன்ஸுக்கும் ஸ்பிரிட் காபிக்கும் வித்தியாசம் தெரியாதவனாய் இருக்கின்ற ஒரு மனிதனாய், ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், விட்டுக் கொடுக்காதவனாய், தேவனுடைய வல்லமையினால் நடத்தக்கூடியவனே மேல். அவர்கள் அவ்வளவு குளிர்ந்து விரைத்து போய் ஏதோ ஒரு ஏழை பரிசுத்தவான் கூட்டத்தின் இடையே அந்நிய பாஷையில் பேச அல்லது சற்று அதிகமாக சத்தமிட அல்லது ஏதாவது காரியம் செய்ய மற்ற யாவரும் அப்படியே திரும்பி பார்ப்பார்கள். அது என்ன? ஏன் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அது ஏதோ மத வைராட்சியின் உள்ளே நுழைந்து விட்டான் போலும் என்பார்கள். அது உண்மை என்று உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு ஏழை பரிசுத்தமான் உள்ளே வந்து சந்தோஷம் மேலிட்டவனாய் கைகளை உயர்த்தி சத்தமிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றால் சிவசேஷ பிரசங்கத்திற்கு ஆமென் என்று சொல்லக்கூடிய யாரோ ஒருவர் மற்றவர்கள் யாவரும் அப்படியே திரும்பி அவன் என்ன சொன்னான் என்று பார்ப்பார்கள். அதுதான் பெந்தெகோஸ்துகள். என்ன நடந்தது? நீங்கள் மெத்தடிஸ்டுகள் போன்று பாப்டிஸ்டுகளை போன்று மாதிரியை உண்டு பண்ணிக் கொண்டாய். அவர்கள் கத்தோலிக்கத்தை போன்று ஒரு மாதிரியை உண்டு பண்ணிக் கொண்டார்கள். கத்தோலிக்கர்கள் நரகத்தை போன்று ஒரு மாதிரியை உண்டு பண்ணிக் கொண்டார்கள். இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இவையெல்லாம் நரகத்தை போன்றுள்ளது. சரியே தெரியால் உன்னை கவசித்து ஒரு பெரிய சபைக்குள் அருமையான கச்சரிந்த போதகர்கள் மேலான வகுப்பான ஜனங்களுக்குள் கொண்டு போய்விட்டார். உங்களுக்கு தெரியுமா இன்னார் இன்னார் இங்கே இருக்கின்ற ஒரு பெரிய கோடீஸ்வரர் நம்மால் மட்டும் அவரை நம்முடைய கூட்டத்துக்கு வரும்படியாக ஆக்கி விடுவோமானால் ஓ என்ன அவன் மறுபடியுமாய் பெருக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் அங்கே இருக்க தகுந்தவர் அல்ல. அவருக்கு பல லட்சக்கணக்கான டாலர்கள் இருக்கலாம், ஆடை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அவர்களுக்கு 40 கேரிலா கார்கள் இருக்கலாம், அவருக்கு என்ன இருந்தாலும் சரி. அவன் மறுபடியுமாய் பிறந்திருக்க வேண்டும். நேராக திரும்புவோமாக. ஒரு புதிய பிறப்பிற்கு வந்து பரிசுத்த ஆவியினால் புத்துயிர் பெற்றுக்கொள். அங்கிருந்து ஒரு புதிய பிறப்பினால் வெளியே வா. சத்தமிட்டுக் கொண்டு கத்திக்கொண்டு மற்றவர்கள் செய்கின்றதான காரியங்களை செய்து கொண்டு பின்னர் அதை நீ பெற்றுக் கொண்டாய் என்பதை நிரூபிக்கும்படியாய் ஒரு ஜீவியம் ஜீவித்து காட்டு. ஆமென். அதுதான் உங்கள் தேவை. சிம்சோனே, பெலிஸ்தியர் உண்மையில் வந்துவிட்டார்கள். கம்யூனிஸ்டுகள் வந்துவிட்டார்கள். உலகம் உண்மையில் வந்துவிட்டது. பிசாசு உண்மையில் வந்துவிட்டது. அவர்கள் திரும்பி போய் இயேசுவானவர் வாக்கு பண்ணின பிரகாரமாக தேவ ஆவியானவர் அற்புதங்கள் நடப்பிப்பதையும் அவருடைய உயிர்த்தெழுந்த காரியங்களையும் செய்கின்றதை கண்டு அவர்கள் உங்களுக்கு தெரியுமா சகோதரன் பெண்ணா மனசிற்கு மனதில் உள்ளவர்களை கருத்தினால் சொல்லுகிறார் என்று என்னுடைய போதகர் சொன்னார். அது பிசாசினால் ஆனது என்று. சரித்திரனே, மாயமாலக்காரனே, ஏமாந்து போன நாஸ்திகனே, எல்லாம் மெருகேற்றப்பட்டு ஆட்டுத்தோலை போத்துக் கொண்டிருக்கிற ஓனாய் என்னை இறந்திருப்பீர்களே ஆனால் என் நாளையும் இறந்திருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். ஆனால் உலகத்தின் ஏனரை போன்று நீ காணும்படியாக செய்ய முயற்சிக்கின்ற சபலின் கூட்டம் உன்னிடம் உண்டு. தேவனுடையதில் விட்டுக் கொடுக்காதே. ஆனால் சத்தியத்தை மட்டும் பிரசங்கித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மேல் நிற்கின்ற ஒரு கூட்ட தேவனுடைய ஜனமே நமக்கு தேவை. ஆனால் உலகம் செய்தது என்ன? உன்னுடைய வல்லமை எல்லாவற்றையும் வழித்து போட்டு விட்டது. நீ நசிரேனாகவும் பிறந்திருக்கின்றாய் பெந்தெகோஸ்தே, ஆனால் உலகமானது உன்னுடைய எல்லா வல்லமையும் வழித்து போட்டு விட்டது. இப்பொழுது அது மற்றவை போன்று அவ்வளவு விரைத்து போனது. நாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன சம்பவிக்க போகிறது? இந்த பொருளை முடிக்க நான் நினைக்கக்கூடிய ஒரு மகிமையான காரியம் உண்டு. சிம்சோன் கட்டப்பட்டிருக்கும் போது நமக்கு ஒரு எழுப்புதல் இருக்க முடியாது. நம்முடைய நாட்களில் உள்ள எழுப்புதல் என்று நம்முடைய விசுவாச சகோதரர் பில்லி கிரஹாம் சொல்வதை கேளுங்கள். நம்முடைய நாளில் உள்ள எழுப்புதல் என்று ஓரல் ராபர்ட் குக் எழுதுவதை கேளுங்கள். நம்முடைய நாட்களில் எழுப்புதல் என்று மற்றவர்கள் சொல்வதை கவனியுங்கள். நாம் கட்டப்பட்டிருக்கும் போது நமக்கு எப்படி ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கும்? நம்முடைய ஸ்தாபனங்களாலும் பாரம்பரியங்களினாலும் நாம் பரிசுத்த ஆவியானவரை கட்டி வைத்து நாம் எப்படி ஒரு பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் உண்டாயிருக்க முடியும்? ஆமேன். சீயோசினத்தோடு இது மிகவும் நெருப்பு போன்றுதான் உள்ளது. ஆனால் அது சத்தியமாயிருக்கிறது. நீ இப்படியாய் கட்டப்பட்டும் விரைத்தும் போய் இருக்கும்போது எப்படி ஒரு பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் உடையவளாய் இருக்க முடியும்? தேவபக்தியின் வேஷம் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிப்பார்களாக இருப்பார்கள் என்று. எதனுடைய வல்லமை? தாமனத்தின் வல்லமையா? உலகத்தின் வல்லமையா? சபையினுடைய வல்லமையா? பரிசுத்தாவியின் வல்லமை. அதுதான் சபையில் உள்ள மறைவான ஸ்தலம். சபையானது கல்வி பெற்ற போதகர்களையும் பெரிய அருமையான கூட்டங்களையும் பழைய மாதிரியான பரிசுத்தாவிக்கு பதிலாக எடுப்பார்களேயானால் அவர்கள் மறுபடியுமாய் அந்த பொது சேவை செய்யும் தாபனமாகவே இருக்கப்படும். ஆமென். உண்மை. பரிசுத்தாவிய ஜனங்கள் அனைத்து போட்டு கட்டி போட்டு அதை கண்டு பயப்படுகிறவர்களாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு பரிசுத்தாவி எழுப்புதல் உண்டாகியிருக்க போகின்றது? தொல்லை அங்கேதான் இருக்கிறது. பெலிஸ்தியர் உண்மையில் வந்துவிட்டார்கள். ஆனால் நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை சிம்சோன் சிறையில் இருந்தபோது அவனை பிடித்த போது அவர்கள் செய்த முதலாவது காரியம் என்ன? முதலாவதாக அவனை கட்டினார்கள். அவனுடைய வல்லமையை வெளியே எடுத்து போட்டார்கள். அவனுடைய ரகசியத்தை கண்டறிந்தார்கள். உன்னுடைய ரகசியத்தையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். உன்னுடைய ரகசியத்தை உலகம் கண்டுபிடித்து விட்டது. இப்பொழுது பெண்களே, நீங்கள் யாவரும் தலைமையிலே வெட்டிக் கொள்ளுங்கள், அது உலகத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது. ஆண்களே, நீங்கள் யாவரும் போய் உலகத்திற்கு ஒத்ததாக நடந்து கொள்ளுங்கள், அதெல்லாம் பரவாயில்லை, தமாஷாக பேசுங்கள், அவலட்சணமாய் தமாஷ் பேசுங்கள், வெளியே போங்கள், ஒரு சில சிகரெட்டுகளை பிடியுங்கள், அயலானுடைய மனைவியோடு ஓட்டம் பிடியுங்கள், அதை போன்று எல்லாவற்றையும் செய்யுங்கள், உன்னுடைய வேலையை காத்துக்கொள்ள எல்லாருமாய் சேரும் போது கொஞ்சம் குடியுங்கள். எந்த விதமான வேலைக்கும் இப்படி விட்டுக் கொடுப்பதை விட பிஸ்கட்டை சாப்பிட்டு குழாய் தண்ணீரை குடித்து விட்டு வெறும் தரையில் படுத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக சுத்தமும் உண்மையுமாக இருப்பேன். அது சரியானது, உண்மை. தேவனுக்கு உண்மையாயிருங்கள். பெலிஸ்தேர் உண்மையில் வந்து விட்டார்கள். பெண்ணாம் செப்பு கூடாரமே, உலகம் உன் மத்தியில் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து என்ன, உன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டாயா? சில வருடங்களுக்கு முன்பாக மரத்தூளில் உடைந்து கொண்டிருந்த போது தேவன் உனக்கு கொடுத்ததான அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டாயா? கலப்பான வேஷமான ஆராதனையில் அதை நகர்ந்து போக விட்டாயா? உனக்கு சம்பவித்தது என்ன? தேவன் கீழே வந்து ஒரு அற்புதத்தை செய்து குழுமையுள்ள ஜனங்களின் ஊடாக சென்று ஜனங்களின் இருதயத்தின் ரகசியங்களை வகையறுத்து மற்ற காரியங்களை செய்யக்கூடும். வியாதியத்திலும் துன்பப்படுகிறவர்களையும் சொஸ்தமாக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடும். பரிசுத்தாவினால் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசக்கூடுமோ அவ்வளவு கடினமாய் அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கலாம். ஆனால் ஜனங்களோ அதெல்லாம் சரிதான் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நாங்கள் மிகவும் களைப்பா இல்லை என்றால் ஓரில் ஒரு பொழுது அதை கேட்டு நாங்கள் அனுபவிப்போம் என்பார்கள். அது நாம் பெண்ணாம் ஜபக்கூடாரம். பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள். வார்த்தையானது பிரசங்கிக்கப்பட்ட போது பழங்கால பரிசுத்தவான்கள் கண்களில் கண்ணீரோடு எழும்பி நின்று விக்கி அழுது கொண்டே ஒரு கால் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரண்டு அல்லது மூன்று முறைகள் சுற்றி சுற்றி நடந்து வந்து பரிசுத்த ஆவியினால் அவ்வளவு நிறைந்தவர்களாய் அப்படியே உட்கார்ந்து கொள்வார்கள். வார்த்தை அவர்களை போஷித்தது. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள் பெண்ணாம் ஜபக்கூடாரமே. பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள் பெந்தகோஸ்தலே. நிச்சயமாக பெலிஸ்தர் உங்களை பிடித்து விட்டார்கள். மற்றவர்களாகி உங்களைத்தான் அநேக காலத்துக்கு முன்பாகவே நீங்கள் உங்களை ஸ்தாபனமாக ஆக்கிக் கொண்டீர்களே, அப்பொழுது அவ்வளவு நெருக்கமாக பிரெஸ்பிடேரியன்கள், பாப்டிஸ்டுகள், மெத்தடிஸ்டுகள், கத்தோலிக்கர்கள் அல்லது ஏதோ ஒன்றாகிராமல் வேறேதும் நுழைய விடாதபடி அவ்வளவு நெருக்கமாக பிடித்துக் கொண்டீர்களே, அப்பொழுதே உங்களை பிடித்து விட்டார்கள். நீங்கள் மற்றவர்களோடு கூட செய்யத்தக்கதாக உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆக நம்முடைய நாட்களில் எழுப்புதலாம். வழக்கமாக எழுப்புதல் கொடுப்பவர் உலகத்தினால் கட்டப்பட்டு இருக்கும் போது எப்படி நமக்கு எழுப்புதல் உண்டாயிருக்கும்? உலகம் இருக்கின்ற இடத்தில் தேவன் வரவே மாட்டார், இதை நீங்கள் நம்பியிருக்கலாம். நீங்கள் உலகத்தோடு சேர்ந்து கொள்ளுங்கள், அதன் பிறகு எல்லாம் அவ்வளவுதான். உலகம் உள்ள நுழைய அனுமதித்து விட்டால், நீங்கள் உலகத்தாரை போன்று நடக்க ஆரம்பித்தால் அப்பொழுது நீ எல்லாம் முடிந்து விட்டாய். ஆனால் நீங்கள் உலகத்தோடு பிணைக்கப்பட்டுள்ள எல்லா சங்கிகளையும் அறுத்தெறிந்து தேவனிடத்தில் வரும்பொழுது நீ மறுபடியும் சரசமாடிக்கொண்டு திரும்பி போகமாட்டாய். தேவனால் உங்களை உபயோகப்படுத்த முடியும். இந்த செய்தியை முடிக்க இன்று காலையில் இங்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை இதுதான். சிம்சோன் கட்டுகளுக்குள் இருக்கும்போது அவனுக்கு புது தலைமையில் வளர்ந்து வெளியே வர துவங்கியது. தேவனே, கடைசி காலத்துக்கு முன்பாக எங்களுக்கு இன்னொரு சபையை அனுப்பும். பரிசுத்தாவியின் வல்லமையானது அவளுக்குள் வந்து ஆவியின் வெளிப்படையான கிரியைகளின் மூலமாய் மார்க்கு 16 சபையை பின்தொடரும்படியாய் செய்யும். அப்போஸ்தலர் 2:34, அப்போஸ்தலர் 2:38 இவை எல்லாமுமாக சபையை பின்தொடர்ந்து அற்புதங்களும் அடையாளங்களும் அப்போஸ்தலரோடு சேர்ந்து போனது. அவருடைய உயிர்த்தெழுதலின் மகா பெரிய அடையாளங்கள் அவர்களோடு சேர்ந்து போனது. நாம் கட்டுகளுக்குள்ளாக இருக்கும்போது கடைசி தரமான பெரிய சங்காரத்திற்காக தேவன் எங்கேயோ ஒரு விளைச்சல் வரும்படியாய் செய்து கொண்டிருக்கிறார். அது நீயாய் இருக்கட்டும். இன்று காலையில் இங்கிருக்கின்ற கிறிஸ்தவ நண்பனே, உன்னுடைய பெலன் ஒரு கால் வளர்ந்து கொண்டு வருகிறதாயிருக்கட்டும். இன்று காலையில் பேசப்பட்ட இந்த செய்தியானது எங்கெல்லாம் போகுமோ அந்த நாடுகளில் எல்லாம் உன்னுடைய ஜீவியத்தில் மீண்டும் ஆவிக்குரிய வல்லமையை வளர்த்துக் கொண்டு வரக்கூடிய வைட்டமின்களாய் இருக்க இந்த செய்தியானது இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நான் ஜெபிக்கிறேன். நாம் நம்முடைய தலைகளை வணங்கி ஜெபிப்போம். ஓ தேவனாகிய கர்த்தாவே, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, நித்திய ஜீவனின் காரணரே, எந்த நன்மையான ஆவிக்குரியதுமான ஈவை கொடுக்கிறவரே, இந்த காலையில் இந்த வார்த்தைகளை எடுத்து இருதயத்திற்குள் வைத்து தண்ணீர் ஊற்றும் கர்த்தாவே. உலகமானது சபையை வசீகரிக்க முடிவில் அதன் வல்லமை என்னவென்று அறிந்து அதனுடைய ரகசிய ஸ்தலத்தையும் அறிந்து கொண்டு அதனுடைய ரகசியம் எங்கே இருக்கிறது என்பதையும் அறிந்து அதை வழித்து போட்டதை என்பதை கண்டபடியால் இக்காரியங்களின் மேல் ஜெபிப்பார்களாக. ஒரு சமயத்தில் ஜெயத்தை உடையவர்களாய் இருந்த, ஒரு காலத்தில் ஜெயதுணியை எடுத்தவர்களாய் இருந்த ஜனங்களிடமிருந்து அதை எடுத்து போட்டான். அவைகளையெல்லாம் வெடித்து போட்டு புதன் இரவு வீடுகளில் இருந்து கொண்டு டெலிவிஷன் காட்சியை பார்க்கும் அளவிற்கு கொண்டு வந்து விட்டான். அவர்களுடைய இருதயத்தில் இருந்த சந்தோஷத்தை எடுத்து போட்டு தேவனுடைய அன்பிற்கு பதிலாக உலகத்தின் மேலுள்ள அன்பை அவர்களுக்கு கொடுத்தான். அதிகமான உலகத்தை லௌகியத்துக்காக கொடுத்து சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை காட்டிலும் உலக பிரகாரமான சிற்றின்பங்களில் அதிக வாங்கியை கொடுத்துள்ளான். அங்கு பெரிய வாத்திய கோஷ்டியும் கும்மாளமும் இல்லையானால் அவர்களுக்கு அந்த பழைய சுவிசேஷம் இனி தேவையில்லை. ஆத்மாவிற்கு ஆனந்த கண்ணீரை கொண்டு வருகிறதும் திரும்பவுமாக தெய்வீக சுகத்தை கொண்டு வருகிறதுமான காரியங்கள் இனி வேண்டாம். இவை அப்போஸ்தல வரங்களை சபைக்கு திரும்ப அளிக்கும். இந்த நாட்களின் மேசியாவாகிய உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உங்களுக்கு கொண்டு வரும். ஆனால் அவருடைய உண்மையான ராஜாவை பின்பற்றி போக முடியாதபடி இஸ்ரவேலரை அவருடைய ராஜாக்கள் கட்டிப்பட்டது போல் இந்த உண்மையான ராஜாவானவர் அவர் வந்தபோது அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் அதே வண்ணமா இருக்கிறது. ஓ கர்த்தாவே, மகிமையின் ராஜாவானவர் பரிசுத்த ஆவி என்ற ரூபத்தில் தோன்றினார். ஓ கர்த்தாவே, அவர்கள் அதை அறியவில்லை, அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் அவ்வளவாய் தங்களை நெருக்கி ஒரு ஸ்தாபனமாக்கிக் கொண்டு அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அது அவர்களுடைய ஸ்தாபனமா இல்லை. கர்த்தாவே, இதை இந்த ஜனங்களுக்கு செய்ததான பிசாசினுடைய வேலையாய் இருக்கிறது. தேவனுடைய சிம்சோன், இருதயத்தில் உண்மை உள்ளவர்களும் எதிர்பார்த்துக் கொண்டும் அழுது கொண்டும் கெஞ்சிக் கொண்டும் பற்றிக் கொண்டும் இருக்கின்றவர்கள் உரிய விளைச்சல் விளைந்து வருமட்டாய் அவர்கள் அதனோடு கூட இருப்பார்களாக கர்த்தாவே. மீண்டும் சியோனில் ஒரு சந்தோஷம் வருமட்டாய். அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கூடியதும் மேசியாவையும் உலகத்திற்கு மறைக்கப்பட்டிருந்த மரமான வல்லமையையும் காணக்கூடியதுமான ஒரு கூட்டம் வருமட்டாய் பற்றிக் கொண்டிருப்பார்களாக. அவர்கள் அதை இப்பொழுது புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதை அவர்கள் காணும்படியாய் அழியும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். நான் அவரை எவ்வளவாய் நேசிக்கிறேன், அவருடைய வல்லமையை அனுப்பும். அவர்கள் யாவரும் மேலறையில் இருந்தார்கள், எல்லாரும் ஒரு மனதாய் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளிருந்து உலகமெல்லாம் எடுக்கப்பட்டாயிற்று. அவர்கள் காலியாக்கினார்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இன்றைக்கோ அவர்கள் வாருங்கள், சபையை சேர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் பெயரை புத்தகத்தில் பதியுங்கள், அல்லது தனி வணங்கி நான் கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அறிக்கையிடுங்கள், எழுந்திரியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பிசாசும் அதே காரியத்தை செய்கிறான். யூதா ஞானஸ்தானம் பெற்ற போது பிசாசும் ஞானஸ்தானம் பெற்றான். யூதாஸ் வெளியே போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிசாசும் வெளியே போய் பிரசங்கித்தான். ஆனால் பிசாசு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை. அதுதான் அது, அங்குதான் அந்த மறைவான வல்லமை இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதல் எந்த விதமான சந்தேகமும் இன்றி நிச்சயமாக இருந்தவர்கள், ஆமேன். அவர் இங்கே இருக்கிறார், அதே பரிசுத்த ஆவியானவர். மேசியாவின் மேல் இருந்ததே அதே ஆவி இன்னமும் அவருடைய சபையின் மேல் இருக்கிறது. அவர் ஒருபோதும் விலகுவதில்லை. நான் உங்களுடனே உங்களுக்குள்ளும் எப்பொழுதும் இருப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் அங்கே இருப்பேன். நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். நான் என் பிதாமிடத்திற்கு போகிறபடியால் இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஆனால் உலகம் அதை விட்டுக் கொடுக்கிறது. ஓ, அவைகள் கடந்து போன நாட்களாக இருக்கிறது. அதைதான் நீங்கள் செய்யும்படியாய் பிசாசு எதிர்பார்க்கிறான். அவர்கள் உன்னை அப்படியே மயங்க செய்கிறார்கள். தேவன் நீங்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்கிறார். அப்படி நீங்கள் செய்ய தேவன் விரும்புகிறார். ஓ, அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் விசுவாசிப்பதில்லை என்று நீங்கள் சொல்லலாம். தொடர்ந்து போய் ஜீவியுங்கள், தொடர்ந்து போய் உங்கள் பாவத்தில் ஜீவியுங்கள். ஆனால் நீ அழுகி போய் உன் சொந்த கருத்துக்கள் எல்லாம் அழுகி போய் உங்களுடைய நாகரிகத்துக்கு நீங்கள் அழுகி போய் நீங்கள் மறுபடியுமாய் புத்துயிர் பெற்று மறுபடியும் பிறந்து அந்த புதிய ஜீவனானது கீழே போன அந்த மனிதனை விட முற்றிலும் ஒரு வித்தியாசமானவனாக இருக்கும். ஒரு விதையானது மஞ்சள் நிறமாய் கீழே போகிறது, பச்சை நிறமாய் மேலாக வருகிறது. கடினப்பட்டதாக மூடப்பட்டதாக கீழே போகிறது. வளையக்கூடியதும் காற்றில் ஆடக்கூடியதுமாக மேலே வருகிறது. ஓ மகிமை, அல்லேலூயா. காற்று அடிக்க ஆரம்பிக்கும் போது மணியினால் ஒன்று செய்ய முடியாது, ஆனால் தன்னை அசைக்கும் ஆடும். ஆனால் அந்த சிறிய இலைகள் வளைந்து சந்தோஷித்து அப்பொழுது வளரும், தன்னை பலப்படுத்திக் கொள்ளும். வித்தானது மறித்து அழுகும் வரைக்கும் அது ஒருபோதும் இலையாயாக முடியாது. மறிப்பதோடு மட்டுமல்ல, ஆனால் அழுகவும் வேண்டும். மீண்டுமாக அது வர முடியாது. ஆனால் அதற்குள்ளாக இருந்த ஜீவன் வெளிவருகிறது. கொஞ்சம் முன்னர் நான் சொன்னது போன்று ஒரு பிறப்பு என்பது ஒரு பயங்கரமான காரியம். அசங்கியம், அழுக்கு, அசிங்கத்திலும் அசிங்கம். ஆனால் அங்கே தான் ஜீவன் இருக்கிறது. உன்னையே நீ அசங்கியம் என்று கணிக்கும் போது உங்களுடைய மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தகோஸ்டே கொள்கைகளை அசங்கியமாய் கணக்கிட்டு பீடத்தில் வந்து மறி, அப்பொழுது புதிய ஜீவன் உள்ளே வரும். அதற்கு மேலாக உன்னை பரிசுத்த ஆவியானவர் உள்ளிருக்கும்படி செய்கிறார். நீ இன்றோ ஒரு மகிமையான நாளில் அவரை காணப்போகின்றாய். அழிந்து போகக்கூடிய முடியாத அக்கறையில் ஒரு நாள் அவரை நாம் காண்போம். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அழிந்து போகும் கூடு அடைய முடியாத அக்கறையில் எனக்கு ஒரு கழிப்பான அடுத்த நாள் ஒரு நாளில் காத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த இரவு நான் இங்கே ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்த போது அந்த சின்ன ரவி லாசன் அவர்களை கண்டேன் என்று நினைக்கிறேன்.
அவர் வழக்கமாக இங்கு வரும்போது அவருடைய பழைய கைக்கொம்பை நீட்டி அவருடைய கழுத்தோடு என்னை இழுத்து என் காதில் அவர் கொம்போடு கூட மேடையைக்கு இழுத்துக் கொண்டு வருவார். எனக்காக அங்கே காத்திருக்கிறது என்ற பாடலை பாடுங்கள் என்பார். ஏதோ சம்பவித்தது, உலகத்தை வெளியே எடுத்துவிட்டது. நான் காரியங்களை வித்தியாசமாய் காண்கிறேன். இந்த அமெரிக்க ஜனங்கள் நடந்து கொள்ளும் விதத்தை குறித்து நான் மிகவும் கவலைப்பட்டேன். தொடர்ந்து வருடாவரிடம் ஆண்களும் பெண்களும் எப்படி தங்களை சீர்குலைத்துக் கொள்ளுகிறதையும் பாபத்துக்குள் பிரவேசிக்கின்றதையும் நான் காணும்போது ஏறத்தாழ நான் மூச்சித்து விடுவேன் போலாயிற்று. இரண்டு மூன்று முறைகள் அதை குறித்து நான் கவலைப்பட்ட போது
நான் இனி கவலை கொள்ள மாட்டேன் என்று சொன்னேன். அமிதமாய் இருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் நான் பிளவில் நின்று கொண்டு எனக்குள் இருக்கின்ற எல்லாவற்றோடும் அதற்கு எதிராக கத்துவேன்.
அன்று நாள் கிரீன்ஸ்மனில் நின்று கொண்டு என்னுடைய குகையில் அங்கே உள்ளே வனாந்திரத்தில் நாள் முழுவதுமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். சுமார் 3 மணி அளவில் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. நான் அங்கே மேலாக நின்று கொண்டு பார்த்துக் கொண்டு குகையிலிருந்து வெளியே வந்து ஒரு பெரிய பாறையின் மேல் நின்று கொண்டிருந்தேன். நான் அங்கே நின்று கொண்டு கிழக்கு பக்கமாக நோக்கி பார்த்து கத்தரை துதித்துக் கொண்டிருந்தேன். அங்கு மலைக்கு உச்சியில் சூரியன் மரங்களுக்கு பின்னால் கீழாக போய்கொண்டிருந்தது. நான் அந்த ஓடையின் பக்கமாக மற்ற இடங்களை பார்த்தேன். அருகமான இலை பரப்பை பார்த்தேன், அப்படியே அசையாமல் இருந்தது. நான் சொன்னேன், கர்த்தாவே, ஒரு நாள் நீர் மோசேயை கண்களின் வெடிப்பில் மறைத்து நீர் அவனை கடந்து போனீர். ஏனென்றால் அவன் கழுத்து போயிருந்தான். ஆனால் நீர் கடந்து போனீர். அவன் சொன்னான், அது மனிதனின் முதுகு போன்று காணப்பட்டது என்று.
நான் சொன்னேன், கண்மலை வெடிப்பிலே என்னை மறைத்துக் கொள்ளும் கர்த்தாவே என்று.
சரியாக அந்த நேரத்தில் என்னுடைய ஒரு பக்கத்துக்கு மேலாக ஒரு சிறு காற்றானது புதர்களின் மீது வீசிக்கொண்டு வந்தது. தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. நேராக எனக்கு பக்கமாக வந்தது. ஒரு சிறு காற்று கீழாக அசைந்து போய்கொண்டே காற்றின் ஊடாக போனது. நான் அங்கேயே நின்றேன். ஒரு நாளில் கீழே இறங்கி என்னை தூக்கிக் கொண்டு போம். எல்லா மரமும் தீப்பிடித்து தெரியும். தேவனுடைய தூதர்கள் அக்னிமயமான ரதங்கள். என் நாட்களில் ஒன்றில், என் மரணத்தின் அடித்தளத்தின் நாட்களில் ஒன்றில் அவர் வருகின்றதை நான் எதிர்பார்க்கிறேன். அது உண்மை. அந்த வயதான எரியா யோர்தானை நோக்கி பார்ப்பது போன்று கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த ரதத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட ஓட்டுநர், சியோனின் பழைய கப்பலின் மேலுள்ள வழிகாட்டி, ஜீவனின் படகு, இந்த கட்டிடத்தின் ஊடாக அசைந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகம் இங்கே இருக்கிறது. அவரை பாதாளத்தில் இருந்து எழுப்பினதான அதே பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். ஜெப அட்டைகள் ஒன்றும் கொடுக்கப்படாததினாலே இந்த பட்டணத்திற்கு வெளியே இருந்து வந்துள்ளவர்களில் நான் அறியாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா?
அதாவது ஜெபிக்கும்படியாய் வந்திருப்பவர்களில் எனக்கு தெரியாதவர்கள் உங்களை கை உயர்த்துங்கள், எனக்கு தெரியாதவர்களும் கரங்களை உயர்த்துங்கள்.
நீ அங்கே இருக்கின்ற நீ, அங்கே பின்னால் இருக்கின்ற அந்த சின்ன ஆள், வீசைக்காரர், அங்கே யாரோ கையை உயர்த்தினார்கள்.
உன்னைத்தான்.
உங்களுக்கு கையை உயர்த்தினாயா? சரி, அங்கே பின்னாக. உண்மைதான் ஐயா. சரி, நீங்கள் யாவரும் எனக்கு அந்நியர்களா?
அந்த கர்த்தராக இயேசுமானவர் இங்கே இருக்கின்ற ஆட்டு மந்தையின் அதே மெய்ப்பன். அவருடைய வாக்கு தத்துவம் உண்மையானது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
அவர் அவருடைய சபையை அபிஷேகிக்கிறார். நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஏனென்றால் நான் என் பிதாவினத்திற்கு போகிறேன். இதை காட்டிலும் அதிகமானவைகள் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
நீ உன் கருத்தை உயர்த்தினாயா?
உனக்கு என்ன தெரியாதுதானே?
அவருடைய வஸ்திரத்தை தொட்ட அந்த சீரிடத்தில் அவர் பேசினது போன்று உன்னுடைய இருதயத்தில் இருக்கின்றதை தேவனால் எனக்கு சொல்லக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா?
நம்முடைய பலவீனங்களால் தொடப்படக்கூடிய பிரதான ஆச்சாரியரானவர்
அவர் இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கிறாயா?
உன்னுடைய நிலைமையை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிப்பாயா?
அவருடைய சமூகம் இங்கு இருக்கிறது என்றும் அதன் நிமித்தமாகத்தான் அவர் அதை அனுமதிக்கிறார் என்று நீ விசுவாசிக்கிறாயா?
நீ அவனுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறாய். அவனுடைய இடுப்பு ஒடிந்து கட்டிவிட்டு இருக்கிறது. அது உண்மை. அது சரிதான் என்றால் உங்கள் கருத்தை உயர்த்தும். சரி, போய் அவளை சுகதேகியாய் பாரும்.
ஆமேன்.
பின்னாக கையை உயர்த்தியவர் அந்த சிறு ஆள் மீசைக்காரர், உமை குறித்து என்ன? நீ உன் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறாயா?
உம்முடைய தொல்லைகள் என்ன என்று எனக்கு தேவையால் சொல்லக்கூடும் என்று விசுவாசிக்கிறாயா?
உம்முடைய மகனுக்கு எல்லாம் சுகமாகிவிடும் என்று நம்புகிறாயா?
நீ நம்புகிறாயா?
உனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு மூளை செயலற்று போயிற்று, செரிபரல் பால்சி. அது உண்மை.
நீ தென்டக்கிலிருந்து வந்திருக்கின்றாய். அது உண்மை என்றால் உன்னுடைய கரத்தை உயர்த்து.
எனக்கு உன்னை தெரியாது.
எனக்கு தெரியுமா?
உன்னுடைய கரத்தை இவ்விதமாக உயர்த்தி காட்டு. நாம் ஒருவரை ஒருவர் அறியோம்.
அது உண்மை.
தேவன் மேல் நம்பிக்கையாயிரு. நீ விசுவாசிக்கிறாயா?
நீ விசுவாசிக்கின்றபடியினால் நீ விசுவாசித்தபடியே உன் மகனை காண்பாய். உன்னை உன்னுடைய இருதயத்தில் வை.
எனக்கு தெரியாதவர்கள் யா இங்கே கரத்தை உயர்த்தினது நீதானா?
சரி, திருவாளரே, என்னை நீர் தேவன தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறாயா?
நீ உன் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறாயா?
நீ மேலே வர வேண்டியதில்லை, அங்கேயே எழும்பி நில்.
சரியா? உம்முடைய பிரச்சனை என்ன?
உமக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது. அது உன்னுடைய பாதத்திற்கு தொல்லை கொடுக்கின்றது.
நீ ஓயாவிலிருந்து வந்துள்ளாய். உன்னுடைய பெயர் திரு மில்லர்.
திரு
திரும்பி போய் சுகமாயிரும். சரி, உன் முழு இருதயத்தோடு விசுவாசி. சரி, நீ என்னை விசுவாசிக்கின்றாயா? உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் இங்கே உட்கார்ந்திருக்கும் பெண்மணி, நீர் உம்முடைய கரத்தை உயர்த்தினாயா? பெரிய பெண்மணி, மூக்கு கண்ணாடி அணிந்துள்ளவள், நீ உன் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கின்றாயா? நீ என்னை விசுவாசிக்கின்றாயா? என்னை தேவனுடைய ஊழியர் என்று விசுவாசிக்கின்றாயா? நீ விசுவாசிக்கின்றாயா? சரிதான், உன்னுடைய பிரச்சனை என்னவென்று தேவன் எனக்கு சொல்வாரானால் விசுவாசிப்பாயா? உனக்கு இருதய நோய். சரிதான், அது உண்மை என்றால் உன்னுடைய கருத்தை உயர்த்தும். சரி, உனக்கு பக்கத்தில் இருக்கும் பெண்மணி உயர்த்தினால் இருதயமானால் உண்மையாய் பார்க்க போனால் உன்னுடைய கண்கள் அவள் எனக்கு தெரியும். சரிதான், உம்மால் விசுவாசிக்க கூடுமானால் பின்னாக அங்கே அடுத்த மனிதன் பின்னாக அங்கே அவருக்கு இருதய நோய் இருக்கிறது, கூட தோல் வியாதியும் இருக்கிறது. தேவன் உண்மை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? ஐயா, நீர் விசுவாசிக்கின்றீரா? அங்கு எங்கேயோ பின்னாக ஒரு மனுஷன் இருக்கிறார், கருத்தை உயர்த்தினார். திருவாளர் ஷூபர்ட், சரிதான் ஐயா, சரிதான், நீர் விசுவாசிக்கிறாயா? அது உன்னுடைய கண்களுக்கும் கூட இல்லையா? நீ அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய தாயாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றாய். அது உண்மை என்றால் உன்னுடைய கரத்தை உயர்த்து. நாம் அந்நியர்களை, சரிதானே, உன்னுடைய கையை கொலுக்கு, ஒருவருக்கொருவர் கை கொலுக்குங்கள். சரிதான், அது உண்மை. உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் நீ பெற்றுக் கொண்டாய். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கட்டிடத்திற்குள் இருக்கின்றார். அவரேதான் மாறாததாயிருக்கிறார். அது உனக்கு என்ன செய்கிறது? உனக்குள் இருந்த எல்லா பலனையும் உறிஞ்சி எடுக்க உலகத்தை அனுமதித்தாயா? எனக்கு ஒரு புதுப்பிறப்பு தேவை, எனக்கு புதிய ஜீவன் தேவை. அது எந்த விமானத்தில் வருகிறது என்று எனக்கு அக்கறை இல்லை. நான் பரிசுத்த உருளையா இருந்தாலும் சரி, ஏதாயிருந்தாலும் சரி, அது எந்த விமானத்தில் வருகிறது என்று எனக்கு அக்கறை இல்லை. இப்பொழுது என் மேல் இருக்கின்றது போன்றதான உண்மையான பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும். நான் அதை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். உலகத்தில் இருக்கின்ற மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் நான் அதையே உடையவனாக இருக்க விரும்புகிறேன். ஆமேன். விசுவாசிக்கின்றாயா? அவர் இங்கே இருக்கிறார் என்று விசுவாசிக்கின்றாயா? அப்படியானால் ஒருவர் மேல் ஒருவர் உங்கள் கரங்களை வையுங்கள். அவர் செய்யக்கூடிய இன்னும் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லுங்கள். ஒன்றுமில்லை. இப்பொழுது விசுவாசம் உடையவளாயிருங்கள். எல்லாம் முடிந்துவிட்டது என்று விசுவாசியுங்கள். கர்த்தராகிய தேவனே, வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தவரே, நித்திய ஜீவனின் காரணரே, எல்லா நன்மையான ஈவுகளையும் தருபவரே, அவ்வளவு அபிஷேகமாய் உம்முடைய ஆவி இங்கே இருக்கிறது கர்த்தாவே. பார்ப்பதற்கு இந்த கட்டிடமே சுவாசித்துக் கொண்டும் முன்னும் பெண்ணுமாய் அசைகிறது போன்றிருக்கிறது. கர்த்தாவே, இந்த ஜனங்களால் இது ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? அவர்கள் உலகத்தோடு அவ்வளவு ஐக்கியம் கொண்டு இவ்வளவாய் குளிர்ந்து போய் விரைத்து போய் வேஷமா இனியுமை அறிந்து கொள்ளவே முடியாத நிலையில் இருக்கிறார்களா? தேவனாகிய கர்த்தாவே, இந்த வல்லமை யாவரையும் தாக்குவதாக, வியாதியாயுள்ள யாவரும் சுகமடைவார்களாக, பாவியான யாவரும் ரட்சிக்கப்படுவார்களாக தேவனே மகிமையை எடுத்துக்கொள்ளும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் கேட்கிறேன். ஆமேன். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். உங்களுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது போய் நீங்கள் விசுவாசித்த விதமாக அதை காணுங்கள். அது அந்த விதமாக தான் இருக்கு. மற்றவர்கள் பேரில் தரிசனங்கள் வருகின்றதை நான் கவனிக்கிறேன். அது உண்மை. நான் இன்றிரவு திரும்பி வர வேண்டும். இப்போது நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் இனி ஒருபோதும் விசுவாசிக்கப் போவதில்லை. அது உண்மை.
இயேசுவானவர் ஒரு சமயம் செய்தார். அவர்கள் சொன்னார்கள், மேசியா வரும்போது இவைகளை எங்களுக்கு சொல்லுவார் என்று நாங்கள் அறிவோம் என்று. மேசியா அது செய்வார் என்று எனக்கு தெரியும், ஆனால் நீர் யார் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் தான் அவர் என்று அவர் சொன்னார். உடனே அவள் பட்டணத்திற்குள்ளாக ஓடிப்போய், வாருங்கள், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு அறிவித்த ஒரு மனிதனை வந்து பாருங்கள், இவர் மேசியாவா இல்லையா என்று சொன்னார். இந்த காரியங்கள் எல்லாம் கடைசி காலத்தில் மறுபடுமாய் உருவெடுக்கும் என்று அவர் சொன்னார். சபையான சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டு வார்த்தையின் பேரில் நிற்கும். அது தேவனுடைய எல்லா கற்பனைகளையும் செய்யும். அது உலகத்தோடு இசைந்திராது. அங்கே அதனூடாக நான் அசைந்து இதே காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் துணிகரம் உள்ளவர்களும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பெரியராய் இராமல் சுகபோக பெரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாயும் இருப்பார்கள். மிகவும் பக்தி உள்ளவர்கள் சபைகளுக்கு போகிறவர்களாய் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வலரை மறந்திருக்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகி. ஜனங்களே, இப்பொழுது அவர் அழைத்த நீங்கள் சபையில் எங்கிருந்தாலும் தரிசனங்கள் என்னை விட்டு போய்விட்டது. அவை உங்களிடத்தில் இருந்தது என்று நான் அறியாதவனாய் நான் சொன்னவைகள் உண்மை என்றால் நீங்கள் யாராயிருந்தாலும் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். சபை முழுவதுமாக எல்லாவிடத்தும் சரிபுரிகின்றதா? அவர்களை எனக்கு தெரியாது, அவர்களை கண்டதும் கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அவர் அவர்களை அறிவார். உங்களால் அதை காண முடியவில்லை, அது நான் அல்ல. அவர் அப்படியானவர் என்னிடம் ஒப்புவிப்பாரானால் வார்த்தையின் சத்தியத்தினால் அவர் என்னை நம்புவார். ஏனென்றால் சத்தியமானது வார்த்தையினால் மட்டுமே வரும். நீங்கள் மனம் திரும்பி
ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெறுவீர்கள்.
வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு ஞானஸ்தான ஆராதனை இருக்க போகிறது. நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. ஞானஸ்தானத்துக்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் நான் போதுகளை ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். சரிதானே?